وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك، ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا، ومن العمل ما تبلغنا به جنتك. يا الله உன் இறை நம்பிக்கையும் உன் அச்சத்தையும் உன் பொருத்தத்தையும் வேண்டியவர்களாக ஆரம்பம் செய்கிறோம். முழுமையான இறை நம்பிக்கையையும் இறை அச்சத்தையும் எங்களுக்கு வழங்குவாயாக. நயவஞ்சகத்தை விட்டும் முகத்துதியை விட்டும் உனக்கும் உன் தூதருக்கும் முரண்படுவதை விட்டும் சந்தேகம் கொள்வதை விட்டும் அனைத்து விதமான உள்ள நோய்களை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடியவர்களாக ஆரம்பம் செய்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் சொல்லிலே செயலிலே சிந்தனையிலே நாங்கள் கூறுவதிலே செய்வதிலே உனக்கு விருப்பமற்ற காரியங்கள் நிகழ்வதை விட்டு எங்களை எப்போதும் தடுத்தருள்வாயாக. ஆமீன். ரஹ்மத்துக்க யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று நாம் படிக்க இருக்கிற பாடம் இமாம் பர்பஹாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய ஷர்ஹ் சுன்னா என்ற நூலின் இறுதி பகுதியை படிக்க இருக்கிறோம். இதற்கு முன்பு பல வாரங்களிலே பல விஷயங்களை நாம் இவர்களுடைய நூல்களில் இருந்து இவர்களுடைய நூலில் இருந்து அறிந்து வந்தோம். அல்லாஹு தஆலா இந்த அறிஞருக்கு அருள் புரிவானாக, அவருடைய குபரை பிரகாசமாக ஆக்குவானாக, அது போன்ற நல்லோர்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் ஆக்கி அருள்வானாக. இந்த பாடத்தின் 118வது குறிப்பு, இதில் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், வஅலம் அன்னஹு மா உபிதல்லாஹ் பிஷைஇன் பிமிஸ்லில் கௌஃப் மினல்லாஹ் وطريق الخوف والحزن والشفقات والحياء من الله تبارك وتعالى. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் இந்த பூமியில் வணங்கப்படவில்லை, அவனை அஞ்சிக் கொள்வதை போன்று ஒரு வழியிலே. அதாவது நீங்கள் முழுமையாக அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்றால் முதலில் அறிஞ்சிக் கொள்ளுங்கள். முதலில் அச்சம், பிறகுதான் வழிபாடு, அல்லாஹுவை பயந்து கொள்ளுதல். வணக்க வழிபாட்டின் உச்சம் அல்லாஹுவை பயந்து கொள்ளுதல், அல்லாஹுவின் மீது துணிவு கொள்ளாமல் இருத்தல், தன் தவறுகளை நினைத்து அல்லாஹுவின் மகத்தான அந்த மகத்துவம், வல்லமை, கம்பீரம், அதை நினைத்து அடியானின் உள்ளத்தில் எப்போதும் அச்சம் இருக்க வேண்டும். அல்லாஹிற்கு உதாரணம் நாம் சொல்ல முடியாது, பல தொகுதி போலில்லா இல்லம்சால் அல்லாஹ் அவன் உதாரணத்தை அவன் மிக அறிந்தவன். ஒரு பெரிய அரசனுக்கு முன்னால் ஒரு மந்திரி செல்வதாக இருந்தாலும் கூட அந்த மந்திரி அரசனின் கண்ணியத்தோடு பயத்தோடு செல்கிறான். அல்லாஹு தஆலா அரசுக்கு அரசன், அகிலங்கள் அனைத்திற்கும் அவனே உண்மையான முழுமையான நிரந்தரமான அரசன். அத்தகைய அரசனை பயப்படுவது, இதுதான் அவனை வணங்குவதின் மிக உச்சம். அப்ப வணக்க வழிபாடில் அல்லாஹு தஆலா அவனை அஞ்சிக் கொள்வதை போன்ற ஒரு வணக்கத்தை ஆக்கவில்லை. புரிகிறதா? முதலாவது இப்ப கிறிஸ்தவர்கள் ஏன் வழிகட்டார்கள்? அவர்களுக்கு இறையச்சம் இல்லை, அல்லாஹுவின் பயம் இல்லை. அன்பு அன்பு என்று கூறி நாம் எது செய்தாலும் சரி கடவுள் நம்மை மன்னித்து விடுவார், கர்த்தர் நம்மை மன்னித்து விடுவார், கடவுள் நம்மை காதலிக்கிறார், நாம் கடவுளை காதலிக்கிறோம், எனவே நாம் எந்த குற்றம் செய்தாலும் நம்மை தண்டிக்க மாட்டார், நாளை மறுமையில இறந்ததற்கு பிறகு அவருடைய வலப்பக்கத்திலே சென்று நேரடியாக உட்கார்ந்து கொள்வோம். வாரம் ஃபுல்லா பாவம் செஞ்சுக்கிட்டு வாரத்தில் ஒரு தடவை போய் அங்க கிராஸ் போட்டுட்டா போதும். இந்த நம்பிக்கை அவர்களை வழிகெடுத்தது. இது தீய நம்பிக்கை. இது இத்தகைய நம்பிக்கை அல்லாஹ் அவனுடைய வேதங்களில் எதிலும் சொல்லவில்லை. சரியா? அதுபோன்று அல்லாஹுவை பயப்படுதல், தன் செயல்களை நினைத்து துக்கம் கொள்ளுதல், கவலை கொள்ளுதல், அல்லாஹுவை சரியா வணங்க முடியலையே, முழுமையான நேரத்தை அல்லாஹுவை வணங்குவதற்காக கொடுக்க முடியவில்லையே, அல்லாஹ் விரும்பிய விதத்தில் வணங்க முடியவில்லையே, என்னுடைய சொத்து செல்வத்தை அல்லாஹ் விரும்புகிற அளவுக்கு என்னால் தர்மம் செய்ய முடியவில்லையே என்று தன் செயல்களை நினைத்து கவலை கொள்ளுதல், அஞ்சுதல், அல்லாஹுவை வெட்கப்படுதல், எனக்கு எவ்வளவு கருணை காட்டியிருக்கிறான், எவ்வளவு கொடுத்திருக்கிறான், ஆனால் என்னால் முழுமையான அளவு அவனுக்கு நன்றி செலுத்த முடியவில்லையே, என்று தன்னுடைய செயல்களை நினைத்து கவலைப்படுதல். புரியுதா? இப்ப இது அல்லாஹுவை வணங்குவதற்குண்டான முதல் வழி, ஏற்றமான வழி. இதை அவர்கள் 118வது குறிப்பாக கூறுகிறார்கள். 119வது குறிப்பிலே முஸ்லிம்களிலே ஒரு பெரும் வழிகட்ட கூட்டத்தை சுட்டிக்காட்டுகிறார்கள். யார் அந்த கூட்டம்? தங்களை சூஃபிகள், தரிகாவாதிகள் என்று கூறியவர்கள். அவர்களில் எல்லோரையும் வழிகட்டவர்கள் என்று நாம் சொல்லவில்லை. அவர்கள் ஒரு பெரும்பான்மையினர். ஏன் அவர்கள் வழிகட்டார்கள்? கிறிஸ்துவர்களை போன்று அவர்கள் தங்கள் மார்க்கத்தை ஆக்கிக் கொண்டார்கள். எப்படி? அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வின் மீது அன்பு கொள்கிறோம், காதல், அல்லாஹ்வின் மீது காதல் கொள்ளுதல், ரசூலின் மீது காதல் கொள்ளுதல் என்ற வார்த்தையை, அவனோடு நாம் அப்படியே இணைந்து விடப் போகிறோம் என்றெல்லாம் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இல்லாத வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வின் மீது அச்சத்தை இழந்தார்கள். நம்ம அல்லாஹ்க்கு ரொம்ப மஹ்பூப் ஆயிட்டோம், அதனால இனி அல்லாஹ் நம்ம எது செஞ்சாலும் கேட்க மாட்டோம். சும்பு என்பது வேறு, காதல் என்பது வேறு, நேசம் என்பது வேறு, அன்பு என்பது வேறு, காதல் என்பது வேறு. அரபியிலே அன்புக்கு மஹப்பத் என்று சொல்வார்கள், காதலுக்கு ஐஷ் என்று சொல்வார்கள். அல்லாஹ் அன்பு வைக்க சொல்கிறான், காதல் வைக்க சொல்லவில்லை. அல்லாஹ் அவன் மீது நாம் அன்பு வைக்க வேண்டும் என்று சொல்கிறானே தவிர காதல் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. இதுதான் இங்கே இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், இது போன்று காதல், அன்பு, அதாவது அல்லாஹ்வின் பேரால் நேசம் என்ற போலி வாதங்கள் செய்வரோடு உட்கார்ந்து விடாதீர்கள். அதுபோன்று தங்களை ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு பெண்களோடு இருக்கிறார்களே அவர்களோடு நீங்கள் சென்று விடாதீர்கள். கவ்வாலி, இந்த டான்ஸ், தர்காலம் நடக்கிறதுலாம் என்ன, பெண்களை ஆட விடுகிறார்கள், பெண்களை பாட விடுகிறார்கள். இதன் மூலமாக எங்களுக்கு இரையச்சம் அதிகமாகிறது, ஆன்மீகம் எங்களுக்கு ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள். இவர்கள் எல்லாம் வழிகேட்டில் இருக்கிறார்கள். இதில் என்ன கூறுகிறார்கள்? அல்லாஹ் உனக்கு கருணை காட்டட்டும், அல்லாஹ் தன் படைப்புகள் அனைத்தையும் தன்னை வணங்குவதற்கு அழைத்தான், நீங்கள் எல்லோரும் என்னை வணங்குங்கள் என்று கூறினான். பிறகு அவர்களில் அவன் யாரை நாடினானோ அவர்கள் மீது தன் அருளால் அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு வழிகாட்டினான். அப்ப நாம் முஸ்லீமாக இருக்கிறோமே என்றால் இது நம் திறமை அல்ல, நம் அறிவு அல்ல, அல்லாஹ்வின் அருள். அல்லாஹ் யாருக்கு நீ நேர் வழி காட்டினாயோ உன் அருளை கொண்டு நேர் வழி காட்டினாய், எங்களுக்கு நேர் வழி காட்டு. 121வது குறிப்பிலே வல்கஃபு அன் ஹர்பி அலி வ முஆவியத வ ஆயிஷத வ தல்ஹத வ ஸுபைர் ரஹிமஹுல்லாஹு அஜ்மயின் வ மன் கான மஅஹும் வ லா துகாஸிம் ஃபீஹிம் வ கில் அம்ரஹும் இலல்லாஹி தபாரக வ தஆலா. அடுத்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை கூறி நமக்கு வழி காட்டுகிறார்கள். சஹாபாக்களை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது என்பதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவின் முக்கிய அடிப்படை ஒன்று. குர்ஆன் சுன்னாவை பேசுங்கள், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுங்கள், அதன் விளக்கங்களை அவர்களிடமிருந்து படித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் நிகழ்ந்த நல்ல விஷயங்களை பார்த்தார்கள், உஹதில் எப்படி கலந்து கொண்டார்கள், ஹுனைன் ஹந்தத்தில் எப்படி கலந்து கொண்டார்கள், அஹ்தாபில் எப்படி கலந்து கொண்டார்கள், தபூக்கில் எப்படி கலந்து கொண்டார்கள், குர்ஆனுக்கு எப்படி சேவை செய்தார்கள், நபிக்கு எப்படி சேவை செய்தார்கள், தங்களுக்கு மத்தியிலே பரஸ்பர அன்பு எப்படி காட்டினார்கள் என்று அவர்களுடைய நல்ல பக்கங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள். மனிதன் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு மத்தியில் அல்லது அவர்கள் மூலமாக நடந்த தவறுகளை நீங்கள் விமர்சனம் செய்யாதீர்கள். இதுதான் சிம்பிள் பாயிண்ட். உன் ஆசிரியரை பற்றி உனக்கு விமர்சனம் செய்ய தகுதி இருக்கிறதா? உன் தந்தையை பற்றி உனக்கு விமர்சனம் செய்ய தகுதி இருக்கிறதா? இதையெல்லாம் சரி என்று சொல்வார்கள், இதையெல்லாம் சரி என்று சொல்வார். ஆனால் இந்த இஸ்லாமின் மூத்த ஆசிரியர்கள் யார்? சஹாபாக்கள். அவர்களை பற்றி மட்டும் எப்படி வேண்டுமானாலும் பேசிக் கொள்ளலாம். என்ன முரண்பாடு! தன்னை பற்றி யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது, தன்னை பற்றி யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது, ஆனால் அத்தகைய சிறப்பிற்குரிய மூத்த அறிஞர்களை ஆசிரியர்களை பற்றி மட்டும் எப்படி வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களை விமர்சிப்பவர்களாக அவர்களுக்கு பின்னால் நம்மை அனுப்பவில்லை, அவர்களை புகழ்பவர்களாகவும் அவர்களை பின்பற்றுபவர்களாகவும் தான் அல்லாஹ் நம்மை அனுப்பியிருக்கிறான். அவர்களுக்கு நல்ல பிரார்த்தனை செய்பவர்களாக அல்லாஹ் நம்மை அனுப்பியிருக்கிறானே தவிர அவர்களை சபிப்பவர்களாக அல்லாஹ் நம்மை அனுப்பவில்லை. தவறே அவர்கள் செய்திருந்தாலும் அந்த தவறுக்காக அல்லாஹ்விடத்திலே நீ மன்னிப்பு கேள். ஏனென்றால் உன்னுடைய உண்மையான முன்னோர் அவர்கள். அவர்கள் இல்லை என்றால் நமக்கு இந்த மார்க்கம் கிடைத்திருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு மைதானத்தில் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இவர்களை நீ அழித்தால் உன்னுடைய இபாதத்து பூமியில நடக்காது. யா அல்லாஹ், நீ இவர்களை அழித்து விட்டால் பூமியிலே உன்னை வணங்க மாட்டார்கள், எனவே இவர்களை நீ காப்பாற்று. சுப்ஹானல்லாஹ். தூண்கள் அவர்கள், மார்க்கத்தின் தூண்கள், மார்க்கத்தின் பிரச்சாரர்கள், மார்க்கத்தின் அழைப்பாளர்கள், சுமந்தவர்கள். குர்ஆனை மரணம் செய்தார்கள், ஹதீஸை மரணம் செய்தார்கள், அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்து சொன்னார்கள். சரியா? கடைசி காலத்திலே அவர்களுக்கு மத்தியிலே நயவஞ்சகர்களின் ஊடுருவலால் குழப்பம் ஏற்பட்டது. சஹாபாக்களின் செயல்களால் அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். அந்த குழப்பத்தில் அலி ரழியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா, தல்ஹா, ஜுபேர் இவர்களுக்கு மத்தியிலே சண்டைகள் ஏற்பட்டன. அதை பற்றி நீ விமர்சனம் செய்யாதே. என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க? வலா துஹாசிம் ஃபீஹிம், அவர்களை பற்றி நீ விவாதிக்காதே. அவர்களை பற்றி பேசப்பட்டாலே வாய் மூடிக்கொள்ளும். அவர்களின் காரியத்தை அல்லாவிடம் ஒப்படைத்துவிடு. தீர்ப்பளிப்பவர் நீனா? அவர்களுக்கு நன்மை வழங்கக்கூடியவன் நீனா? நீ நன்மை வழங்கக்கூடியவன் இல்லை என்று இருக்கும் போது தண்டனை வழங்கக்கூடியவனும் நீ இல்லை. எனவே அவர்களுடைய செயலை நீ நிறுத்தி பார்க்காதே. அவர்களுடைய செயலை அல்லாவிடம் ஒப்படைத்து விடு. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை நான் எச்சரிக்கிறேன், உங்களை நான் எச்சரிக்கிறேன், என் தோழர்களை விமர்சனம் செய்வதை விட்டு, என் தோழர்களை விமர்சனம் செய்வதை விட்டு என்னுடைய மாமன் வழிமுறைகளை, யாரிடத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பெண் எடுத்தார்களோ, அபூபக்கரிடம் எடுத்தார்கள், உமர் இடத்தில் எடுத்தார்கள், அபூ சுஃபியானிடமிருந்து எடுத்தார்கள், இப்படி என்னுடைய மாமன் வழிகளாக இருக்கட்டும், அல்லது என்னுடைய மருமக வழிகளாக இருக்கட்டும், அலி, உஸ்மான், யாருக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பெண் கொடுத்தார்களோ, இவர்களை, என் குடும்பத்தார்கள், இவர்களை விமர்சிப்பதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன், என் தோழர்களையும் விமர்சிக்காதீர்கள், என் உறவினர்களையும் நீங்கள் விமர்சிக்காதீர்கள். அதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. நம்ம செயல்களை பார்த்து நம்மை திருத்திக் கொள்வதற்கே நமக்கு நேரம் போதவில்லை. ஆனால் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் செய்த தவறுகளை கிளறி கொண்டிருந்தால் கோழி குப்பையை சீப்பதை போன்றுதான். புரியுதா? நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன். அப்ப ரப்பு சொன்னதுக்கு பிறகு நீங்களும் நானும் யார் அவர்களை பற்றி விமர்சிப்பதற்கு? மன்னிப்பாளன், அவன் சொல்லிவிட்டான், மன்னித்து விட்டேன். அட்வான்ஸ் மன்னிப்பு. எப்படி ரப்பு அவர்களுக்கு அட்வான்ஸாக மன்னிப்பை கொடுத்து விட்டான்? ஒரு நேரத்தில் ஒரு பத்ரு சஹாபி ஒரு பெரிய குற்றம் செய்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் போதே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய ரகசியத்தை எதிரிகளுக்கு வெளிப்படுத்துவதற்காக தபால் எழுதிவிட்டார்கள். அந்த மாதிரி செய்தால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அதற்கு தண்டனை சிறைச்சேதம் செய்தல், வெட்டி விடுதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை மன்னித்து விட்டார்கள். அவரை எதுவும் சொல்லவில்லை. ஏன்? அவர் பதிலிலே கலந்து கொண்டவர். உமர் கேட்கிறார், யாரும் சொல்லலாம், இவரை வெட்டி விடலாமா? நம்பி சொல்கிறார்கள், உமரே உனக்கு தெரியாது, யார பார்த்து வெட்டலாம் நீனு, யார பார்த்து நீ வெட்ட போற, யார வெட்டலாம் சொல்ற நீனு. இவர் பதிலே கலந்து கொண்டவர் தெரியுமா, இவர் யார் வெட்ட போற, இவர் செஞ்சதுதான் அல்லாஹ் முன்னாடியே மன்னிச்சிட்டாரு என்று சொன்ன உடனே உமர் தேம்பி 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 அழ ஆரம்பித்து விட்டார். புரியுதா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு பத்ரு சஹாபி செஞ்ச தப்ப பேசாம வாய் மூடிக்கிட்டாங்க, அவரை வெட்டலாமான வந்து சஹாபிய சத்தம் போட்டாங்க, நீ என்ன பேச்சு பேசுற, அல்லாஹ் மன்னிச்சிட்டேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி போது என்று இருக்கும்போது அலியும் தல்ஹாவும் ஜுபைரும் எதிலே கலந்து கொண்டவர்கள், பத்ரிலே கலந்து கொண்டவர்கள். ரசூலுடைய மறைவுக்கு இறப்புக்கு பிறகு அவர்கள் புறத்திலிருந்து நடந்த ஒரு ஆய்வின் ஒரு தவறிலே, ஆய்வில் ஏற்பட்ட ஒரு தவறு, யார் கிலாபத்தை நிலைநிறுத்துவது யார் பழி வாங்குவது என்பதில் ஏற்பட்ட ஒரு தவறில் குரானின் சட்டப்படிதான் அவர்கள் ஒருவர் ஒருவரை எதிர்த்தார்களே தவிர மனஇச்சையின் அடிப்படையில் அல்ல. அப்ப அந்த தவறுல அல்லது அந்த விஷயத்துல நாம் விமர்சனம் பண்ணலாமா, அவர்களை ஏற்கலாமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்களை காஃபிர் என்றெல்லாம் சொல்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 122வது குறிப்பு, வாழம் ரஹிமக்கல்லா, அல்லாஹ் உனக்கு கருணை காட்டட்டும், அறிந்து கொள், لا يحل مال امرئ مسلم الا بصيبه من نفسه. ஒருவருடைய செல்வத்தை பொருளாதாரத்தை நீங்கள் எடுப்பதாக இருந்தால் அவர் உங்களுக்கு மனம் விரும்பி கொடுக்க வேண்டும். அவருடைய விருப்பம் இல்லாமல் அவருடைய செல்வத்தை பொருளாதாரத்தை சொத்தை நீங்கள் அனுபவிக்க கூடாது. எந்த ஒரு முஸ்லிமுடைய செல்வமாக இருக்கட்டும், அது ஒரு துரும்பாக இருந்தாலும் சரி, அவர் விரும்பி நமக்கு கொடுத்தால்தான் நமக்கு ஹலாலை தவிர அவருக்கு தெரியாமல் எந்த வழியில் நாம் அதை அனுபவித்தாலும் எடுத்துக்கொண்டாலும் சரி நமக்கு ஹலால் அல்ல. புரியுதா? குறிப்பா மார்க்கத்தை பேணக்கூடிய வணக்க வழிபாடுகளை பேணக்கூடிய மக்கள் இதை கவனத்திலே வைக்க வேண்டும். ஏனென்றால் வணக்க வழிபாட்டிலே உங்களை தடுத்து பார்த்த சைத்தான் அதிலே உங்களை வெல்ல முடியவில்லை என்றால் அடுத்து இந்த பொருளாதாரத்திலே உங்களை சருக வைக்க பார்ப்போம். இபாதத்து சரியா இருக்கிறது ஆனால் பொருளாதாரத்திலே சரியில்லை என்றால் அங்கேயும் சிக்கல். என்ன சிக்கல்? நாளை மறுமையிலே உங்கள் இபாதத்தை எல்லாம் நீங்கள் யாருக்கு நட்டத்தை ஏற்படுத்தினீர்களோ, யாரை ஏமாற்றினீர்களோ, யாருடைய சொத்தை எடுத்துக்கொண்டீர்களோ அவர்களுக்கு எல்லாம் பங்கு வைத்து கொடுத்து விடுவார். புரியுது? நோன்பு தொழுக ஜக்காத்து ஹஜ்ஜு ஓதிய குர்ஆன் செய்த திக்ருகள் எல்லாம் அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு பங்கு வைக்கப்பட்டு விடும். அப்ப இபாதத்து சரியாக இருக்க வேண்டும், பொருளாதாரம் சரியாக இருக்க வேண்டும், அடுத்து தனக்கு கீழ் உள்ளவர்கள் மீது நியாயம் செலுத்துதல், மனைவி பிள்ளைகள் வேலைக்காரர்கள். புரியுதா? وَإِنْ كَانَ مَعَ رَجُلٍ مَالٌ حَرَامٌ فَقَدْ ضَمِنَهُ لَا يَحِلُّ لِأَحَدٍ أَنْ يَأْخُذَ مِنْهُ شَيْئًا إِلَّا بِإِذْنِهِ ஒருவனிடத்தில் ஒரு ஹராமான காசு இருக்கிறது, அவன் இருக்கிறது ஹராம் தான், அதனால நம்ம கொள்ளடிச்சா தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லாம நம்ப கிடையாது, அதற்கு அவன் தான் பொறுப்பாளன். புரியுதா? அவனிடமிருந்து அவனுடைய அனுமதி இல்லாமல் எதையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏனெனில் அவன் தௌபா செய்து ஒரு நேரத்திலே தன்னுடைய சொத்தை ஹராமாக சம்பாதித்ததை எல்லாம் அதை உரியவர்களுக்கு கொடுக்க நாடும் போது அதை நீ அபகரித்திருந்தால் அவன் எப்படி கொடுக்க முடியும்? புரியுதா? செல்வங்கள், வியாபார வழிகள், வல் மகாசிபு முத்தலாகத்தும் மா பாலக ஸஹத்துஹு ஃபஹுவ முத்தலாகன் இல்லா மா வஹர ஃபஸாது. பொருளீட்டுவதற்குண்டான வழிகள் எல்லாம் பொதுவானது. சரியா? எது உனக்கு தெளிவாக தெரிகிறதோ அதுல எந்த குழப்பமும் இல்லை என்று, வட்டி கலக்கல, ஏமாற்றுதல் கலக்கல, வஞ்சகம் கலக்கல, கலப்படம் கலக்கல, பொய் கலக்கல போது அது சரியானது. وَإِنْ كَانَ فَاسِدًا يَأْخُذْ مِنَ الْفَسَادِ مُمْسِكَةً نَفْسَهُ وَلَا تَقُولْ اُتْرُكِ الْمَكَاسِبَ وَآخُذْ مَا أَعْطَوْنِي. எது கெட்டதாக தெரிகிறதோ அதை விட்டுவிடு, இதுல ஏமாற்றம் கலக்கிறது, இதுல வஞ்சகம் கலக்கிறது, இதுல கலப்படம் கலக்கிறது, பொய் சத்தியம் கலக்கிறது என்றெல்லாம் எது உனக்கு குழப்பம் தெரிகிறதோ அதை விட்டுவிடு. இப்படி சொல்லாதே, நான் வியாபாரமே செய்ய மாட்டேன், மக்கள் எதை கொடுக்கிறார்களோ அதை கொண்டு நான் போதுமாக்கிக் கொள்வேன், நான் இப்படியே அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்துவிடப் போகிறேன் என்று சொல்லாதே. உழை. ஏனென்றால் நம்முடைய காலம் வரை எந்த ஒரு அறிஞரும் அப்படி செய்ததில்லை. சஹாபாக்களில் இருந்து பின்னால் உள்ள தாபியங்கள் இமாம்கள் வரை யாரும் அப்படி செய்ததில்லை. உமர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தாழ்வான அல்லது கொஞ்சம் மதிப்பு குறைந்த அல்லது மதிப்பு குறைந்த ஒரு சம்பாத்தியம் மக்களிடத்தில் கையெழுந்துவதை விட சிறந்தது. செருப்பு தான் தைக்க தெரியும், வேற வழியே வேறையே இல்லை. அந்த ஊர்ல செருப்பு தச்சு, செருப்பு தச்சு சம்பாதிக்கிறது சிறந்தது மக்களிடத்தில் பிச்சை கேட்பதை விட. ரோடு கூட்டுற வேலையை தவிர வேற வேலையே இல்லை, இது சிறந்தது மக்களிடத்தில் யாசகம் கேட்பதை விட. புரியுதா? ஆனால் ஜஹ்மியாக இருக்கக்கூடாது. ஜஹ்மி என்றால் குர்ஆன் சுன்னாவை மாற்றக்கூடிய, அதனுடைய உண்மைகளை மறுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது. இப்ப அல்லாஹ் எங்கே இருக்கிறான், எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் எங்க பார்த்தாலும் தான் இருக்கிறான். காபிர்கள் மாதிரி சொல்றான், தூண்மி இருப்பான், துருமின் இருப்பான், இங்கேயும் இருப்பான், அங்கேயும் இருப்பான். இதெல்லாம் ஜஹ்மியாக்களுடைய கொள்கை. அல்லாஹ் அரசுக்கு மேலே உயர்ந்திருக்கிறான் என்ற அல்லாஹ்வுடைய கூற்றை அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான், அல்லாஹ்வுடைய சிபத்துகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் என்றால் அவர்கள் குர்ஆனை மாற்றக்கூடிய மக்கள். அவர்களுக்கு பின்னால் தொழக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டால் நீ உன் தொழுகையை நீட்டிக்கொள். உன்னுடைய இமாம் ஜுமா தொழ வைப்பவர் அவர் ஒரு ஜஹ்மியாக இருக்கிறார் என்றால் அப்போது அவரை விட்டு பிரியாதே, அவரோடு ஜும்மா தொழுது கொள். ஆனால் நீ பிறகு மீண்டும் அந்த ஜும்மாவை நீட்டிக்கொள். புரிகிறதா? ஒரு மஸ்ஜிதுல ஜஹ்மி ஒருவர் தொழ வைக்கிறார், இன்னொரு மஸ்ஜிதுல சுன்னாவை பின்பற்றுகிற ஒருவர் தொழ வைக்கிறார் என்றால் சுன்னாவை பின்பற்றுகிறவரை நோக்கி நீ செல், அங்கே சென்று தொழு. வல் ஈமானு பி அன்ன அபா பக்ரின் வ உமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா ஃபி ஹுஜ்ரத்தி ஆயிஷத்த மஅ ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் துஃபினா ஹுனாக மஅஹு ஃபைதா அதைதல் கப்ர ஃபத்ஸ்லீமு அலைஹிமா வாஜிபுன் பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்பிக்கை கொள்ள வேண்டும், அன்னை ஆயிஷாவுடைய அறையிலே அபூபக்கரும் உமரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹும். அங்கே நாம் சென்றால் ரசூலுக்கு சலாம் சொன்னதற்கு பிறகு அந்த இருவருக்கும் சலாம் சொல்வது நம் இது கடமை. புரியுதா? ஷியாக்களை போன்று சலாம் சொல்லாமல் புறக்கணித்து சென்றால் அவர்களை வெறுத்ததாக ஆகிவிடும். இப்ப ஒருவருக்கு நீங்க எப்ப சலாம் சொல்ல மாட்டீங்க? அவரை வெறுத்தால், அவரை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவரை விட்டு முகம் திருப்புவீர்கள். அதுவும் மூணு நாளைக்கு மேல ஒரு முஸ்லீம் மேல இருக்கக்கூடாது என்று இருக்கும்போது, கபர்களுக்கு சென்றால் சலாம் சொல்லுங்கள், அவர்கள் உங்கள் சலாமுக்கு பதில் சொல்கிறார்கள் என்றிருக்க, அங்கே ரசூலுடைய இரண்டு கலீஃபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்க, அவர்களுக்கு சலாம் சொல்லாமல் ஒருவன் திரும்பி செல்கிறான் என்றால் அங்கே அவன் அந்த இருவர்களையும் வெறுக்கிறான் என்று பொருள். அல்லாஹ் பாதுகாப்பான. والامر بالمعروف والنهي عن المنكر واجب الا من خط سيفه او عصاه. நன்மையை ஏவு, தீமையை தடு, இது கட்டாயம். அதிலிருந்து நீ விலகுவதற்கு உனக்கு அனுமதியே இல்லை. ஆனால் இந்த அரசனுக்கு முன்னால் நன்மையை ஏவினால் தீமையை தடுத்தால் இவன் வெட்டிவிடுவான் அல்லது அடித்து துன்புறுத்துவான் என்ற பயம் உனக்கு இருந்தால் நீ மன்னிக்கப்பட்டவன். அதை தவிர நம்ம சொன்னா கேட்பாங்களா, நமக்கு என்ன வேலை இருக்குது, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போவோம் என்று எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது. நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது முஸ்லிம்களின் அடிப்படை கடமை. இன்று பாவங்கள் இந்த அளவு பெருகியதற்கு காரணம், அனாச்சாரங்கள் இந்த அளவு பெருகியதற்கு காரணம், அறிஞர்களோ அல்லது தெரிந்தவர்களோ அல்லது அதிகாரம் உள்ளவர்களோ நன்மையை ஏவி தீமையை தடுத்ததை விட்டதுதான் காரணம். இந்த அளவு பெருகி போய் கடைசியில இப்ப எப்படி ஆகிவிட்டது, இஸ்லாமில் இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இபாதத் அல்லது ஒரு செயல் என்று ஆகிவிட்டது. இன்றைக்கு தர்கா வழிபாடு எடுத்துக்கொள்ளுங்க, இன்றைக்கு உலகம் ஃபுல்லா பரவி இருக்கின்ற இந்த உருசு கந்தூரி இந்த தர்காக்களுடைய விழாக்களை பாருங்க. இப்ப என்ன ஆகி எப்படி ஆகிவிட்டது நிலைமை, பள்ளிவாசலை போன்று முஸ்லிம்களுக்கு தர்கா என்று கொண்டிருக்கிறது, ஜும்மா தொழுகையை போன்று பெருநாள் தொழுகையை போன்று முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய தர்காக்களிலே உருசு இருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன, நன்மை ஏறி தீமையை தடுக்காமல் இருந்தது. எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அடியார்கள் எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க, யாரையும் பார்த்து முஞ்ச திருப்பிக்காதீங்க. ஒரு மனுஷன் உங்களை பார்த்து சலாம் சொல்லாம திரும்புறான்னு சொன்னா அவன் வழிகேடன் என்பதற்கு இதுவே போதுமானது. அதுன்னு சொன்னா அவன் ஜமாஅவுடைய கொள்கை என்ன, எல்லாருக்கும் சலாம் சொல்லுவாங்க, எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள். நீ அவனுக்கு சலாம் சொல்வது அவனை நீ நேர்வழியின் பக்கம் அழைப்பது, அழைப்பதனுடைய முதல் வாசல் புரியுதா. அதனாலதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலாமை பற்றி வரும்போது உணவு கொடுங்கள், சலாமை பரப்புங்கள், இரவிலே தொழுங்கள், சொர்க்கம் செல்வீர்கள். இஸ்லாம்ல ரொம்ப 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 பெஸ்ட் அமல் எது, இஸ்லாம்ல ரொம்ப 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 பெஸ்ட் அமல் எது என்று ஒரு சாமி வந்து கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இடத்துல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்ப பசிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடு, உனக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் அவருக்கு சலாம் சொல். ஆனா இன்றைக்கு என்ன, உடன் பழகியவர்கள் எல்லாம் சலாம் சொல்லாமல் முகம் திருப்பி செல்கிறார்கள். பழகியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வறுமையின் அடையாளத்திலே ஒன்று, தெரிந்தவர்களுக்கு மட்டும் மக்கள் சலாம் சொல்வார்கள். எங்க ஊர்காரு, எங்க சொந்தக்காரு, என்னோட படிச்சவரு, எங்க முகலால் இருக்கிறது, எங்களுக்கு தெரிஞ்சது, அறிமுகம் இல்லாத ஒருத்தருக்கு எப்படி சலாம் சொல்றது, இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டது நிலைமை. ஒருத்தர் பொதுவா ரோட்ல போய் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு சலாம் சொன்னாருன்னு சொன்னா நீங்க என்ன பொதுவா சொல்றேன், இவர் நம்மகிட்ட ஏதோ கேட்க போறாரோ, எப்படி ஏதோ கேட்க போறாரோ, உடனே அவர் சலாம் சொன்னாலும் கண்டுக்காம இந்த பக்கம் பார்த்து போயிடுவாங்க, ஏதோ உதவி கேட்க போறாரு போல இருக்கு. அது தியாமத்தின் கெட்ட அடையாளங்களிலே ஒன்று, நல்லா பாதுகாப்பான. அதனால எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க, உங்களுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க, கொள்கையோடு உங்களோட உடன்பட்டவர்கள், உடன்படாதவர்கள், முரண்பட்டவர்கள், இணக்கமாக இருப்பவர்கள் யாரா இருந்தாலும் சரி முதல்ல சலாம் சொல்லுங்க. நீங்க அவர்களுக்கு சலாம் சொல்லவில்லை என்றால் நீங்கள் சத்தியவாதியாகவும் அவர் அசத்தியவாதியாக இருந்தாலும் அவருடைய அசத்தியத்தை எப்படி அவருக்கு அசத்தியம் என்று புரிய வைப்பீர்கள், அவர் எப்படி உங்களிடத்தில் நெருங்குவார், வழியில் நீங்க வழியை அடைத்து விட்டீர்கள், புரியுதா இல்லையா. அடுத்து ومن ترك صلاه الجمعه والجماعه في المسجد من غير عذر فهو مبتدع. ஜும்ஆ தொழுகையோ மஸ்ஜிதிலே ஜமாஅத்தாக தொழுவதையோ காரணம் இல்லாமல் எவன் விட்டானோ அவன் ஒரு அநாச்சாரவாதி, பிதஅத்வாதி. இன்னைக்கு பிதஅத்துன்னு சொன்னா நம்ம மக்களுக்கு மௌலூத் ஓதுறது, ஃபாத்தியா ஓதுறது, கத்தம் ஓதுறது, குறிப்பா குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிற மக்கள் இதெல்லாம் கரெக்டா அறிஞ்சு வச்சிருப்பாங்க. ஜமாஅத்தா தொழுகிறத பத்தி எந்த முக்கியத்துவமும் அவங்களுக்கு தெரியாது, மஸ்ஜிதில் தொழுவதை பற்றி எந்த முக்கியத்துவமும் தெரியாது. இல்லாமா ஷாலா எல்லாருக்கும் எல்லாரும் எல்லோரிலும் நல்லவர்கள் இருப்பார்கள், ஆனா ஒரு பெரும்பாலும் இப்படி ஒரு சூழ்நிலை மாறிக்கிட்டு இருக்கு. மஸ்ஜிதிலே நடக்கின்ற ஜமாத்துக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போதல், அதுலயும் இந்த மஸ்ஜிதுல இரண்டாவது ஜமாத்து வைக்கலாம் என்பது தெரிஞ்சதுக்கு பிறகு அவ்வளவு எப்ப வேணாலும் நம்ம போய் ஜமாத்து வச்சுக்கலாம்ல, நம்ம நாலு பேர் ஜமாத்து தானே இல்லை என்று. முதல் ஜமாத்திற்கு உண்டான அந்த முக்கியத்துவம் என்பது அது தனி. இரண்டாவது ஜமாத் என்பது என்ன, நீங்கள் பயணத்தால் தவறிவிட்டாலோ அல்லது நீங்கள் முன்கூட்டி பயணம் செய்ய உங்களுக்கு அந்த வாகன ஏற்பாடு ஆகிவிட்டது, அதை மாற்ற முடியாது என்ற நிர்பந்தம் இருந்தாலோ, அல்லது அந்த நேரத்தில் திடீர்னு வைத்த கலக்கிருச்சு, ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு தடை வந்து விட்டது, அப்பதான் உங்களுக்கு இரண்டாவது ஜமாத்தை தவிர சும்மா நீங்க பாத்துக்கு ஏதாச்சும் அலட்சியமா இருக்கிறது அதுக்கப்புறமா போய் தொழுகிறது, இது வயலுள்ளில் முசந்தீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் என்ற கேட்டகரியில வரும். இந்த கேட்டகரியில வரும் தொழுகையை அலட்சியம் செய்யக்கூடிய தொழுகைகாரிகளுக்கு நாசம் உண்டாகட்டும், அல்லாஹ் பாதுகாப்பானா. புரியுதா, ஜமாஅத்துடைய நேரத்தை எதிர்பார்த்து இருக்க வேண்டும், ஜமாஅத்துடைய நேரத்தை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். சொன்னாங்க, ஒரு தொழுகைக்கு பின்னாடி அடுத்த தொழுகை எப்போது வரும் என்று எதிர்பார்த்திருப்பது நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பது. ஜிஹாது செய்வதற்கு முஸ்லிம்கள் ரெடிய ஆயத்தமா அன்றைக்கு இரவு தங்களுடைய படைகள் எல்லாம் தயார்படுத்திக் கொண்டு ரிபா இருக்கிறார்கள். அந்த நன்மை எதற்கு? ஒரு தொழுகைக்கு பின்னால் இன்னொரு தொழுகை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது. ஒருவரும் தங்கடம் என்ன? கமரதில்லா தாக்கத்தில் பள்ளிக்கு போற அளவுக்கு அவன்கிட்ட உடல்ல தாக்கத்தில் சுல்தானின் வாலி அல்லது வெளியில் வந்தால் அநியாயக்கார போலீஸ்காரர்கள் நம்மை பிடித்து விடுவார்கள். குற்றப்பட்ட ஒருவன் வந்தா அவனை ஏதாவது ஒரு கேஸ்ல சிக்க வச்சிருவாங்க. அந்த மாதிரி இருந்தா நீ வீட்டுல தொழுதுக்கலாம். உதாரணத்துக்கு கலவரம் நடந்து போயிடுது ஒரு ஊர்ல, முஸ்லீம் வாலிபர்கள் எங்க பார்த்தாலும் பிடிச்சி உள்ளார கொண்டு போறாங்க, தாடி வச்சவங்களை பார்த்தா பிடிக்கிறாங்க, பள்ளிக்கு போறவங்களை பார்த்தா பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பயம் இருந்தால் நீங்க வீட்டுல தொழுதுக்கலாம். ومن صلى خلف امام فلم يقتدي به فلا صلاه له. எல்லாம் உங்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். ஒரு இமாம் பின்னாடி தொழுகிறாரு மஸ்ஜிதுல வந்து, ஆனா அவரை பின்பற்றி தொழ மாட்டாரு, தொழ மாட்டேங்கிறாரு. ஐயோ ஒரு ரூட்ல போறாரு, அவர் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கிறாரு. இது தொழுகையே கிடையாது. தொழுகுது தொழுகையே அல்ல. வல் அம்ரு பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர் பில் யத் வல் லிஸான் வல் கல்ப் பிலா தைசீர். ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க இருந்தான் ஒரு பெரும் கூட்டம் வழிகட்டதை இங்க இமாம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். நன்மையை ஏவுங்கள், தீமையை தவிர்கள். ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். இங்க என்ன கூடுதலா சொல்றாங்க? நாவால செய்யுங்க, கையால செய்யுங்க, கத்தியால செய்யாதீங்க. நாவால செய்யுங்க, கையால செய்யுங்க, முடியலன்னா கல்பால செய்யுங்க, கத்தியால செஞ்சிடாதீங்க. புரியுதா? சில மக்கள் சில ஊர்கள்ல ஹிஜாபு போட சொன்னோம், இந்த பெண்ணுக்கு போட மாட்டேன்னு சொன்னா அதனால கொண்டு போட்டோம். இன்றைக்கு பல இடங்கள்ல இந்த மாதிரி நடந்திருக்குது. நம்ம ஊர்ல இருந்து சரி, மற்ற ஊர்ல இருந்து சரி, நன்மை ஏவி தீமையை தடுக்கிறோம் என்ற பெயரிலே அல்லாஹ்வின் அடியார்களின் உயிரை பறித்தல். ஒருத்தருடைய உயிரை எடுக்கிறதா இருந்தா அதுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் ரொம்ப கடுமையான சட்டம் இருக்குது. கல்யாணமானதுக்கு பிறகு ஜினா செஞ்சிருக்கணும், அப்பதான் அவரை கொல்ல முடியும். அல்லது அவர் இன்னொரு ஒரு முஸ்லீமை, ஒரு மூமினை, ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒருவரை கொண்டிருக்க வேண்டும். அல்லது முஸ்லீமானதற்கு பிறகு முர்த்ததாக இருக்க வேண்டும். அல்லது அவர் ஏனைய மக்களை அச்சுறுத்தும்படியாக ஆயுதம் ஏந்தி தாக்க ஆரம்பித்திருக்க வேண்டும். இவரை விட்டா அடுத்தவங்க உயிருக்கு ஆபத்து. அந்த நேரத்தில் அரசர் தான் அவரை கொள்வாரு, மன்னர் தான், அதிகாரம் உள்ளவர்கள் தான் கொள்வாங்க. புரியுதா? அப்ப நன்மையை ஏவி தீமையை தடுப்பதில் நாவை பயன்படுத்துங்கள், கையை பயன்படுத்துங்கள், முடியவில்லை என்றால் கல்வியை பயன்படுத்துங்கள், கத்தியை பயன்படுத்தி விடாதீர்கள். வல் மஸ்தூரு மினல் முஸ்லிமீன், யாரை பற்றி சந்தேகம் வெளியில் வரவில்லையோ அவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் தான். யாரை பற்றி வெளிப்படையாக குற்றம் குறைகள் வெளியாகவில்லையோ அவர்கள் எல்லோரையும் நல்லவர்களாகவே நாம் பார்ப்போம். தனியா ஏதாச்சும் செய்வானோ, நம்ம டக்கு எப்படி அவனை நல்லவன்னு நினைச்சிருந்தது? நினைக்க கூடாது. நினைக்கும் போதே கெட்டவனாக நினைக்கிறோம். எப்படி அது கூடாது? நினைக்கும் போது நல்லவனாகவே நினையுங்கள். அவர் தப்பு செஞ்சிட்டாரு அல்லது அவர் இந்த மாதிரி செஞ்சார் என்று உறுதியா தெரிஞ்சா அவர் தப்பு செஞ்சவர். ஆனா செய்யாமலேயே ஒருவரை தப்பு செய்தவர் என்று எண்ணாதீர்கள். புரியுதா? இங்கே நம்ம போனவரும் நிறைய விளக்கங்கள் சொன்ன இந்த இடத்துலயும் சொல்லிக்கொள்பவர்கள் அல்லாஹ் ரசூல் யார முஸ்லீம் சொல்றாங்களோ அவங்கதான் முஸ்லீம். நம்ம இன்னைக்கு நம்ம முஸ்லீம் சொல்றோம். நம்ம இஸ்லாம் குரான் சுன்னாவின் அடிப்படையில் இருந்தா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாம். வாதம் செய்வது, தன்னைத்தானே தனக்கு பெயர் சுட்டிக் கொள்வது இதுவல்ல. ஒருத்தர் சொல்றாரு, எங்களுக்கு ஆன்மீகத்தின் கல்வி இருக்கிறது, எங்களுக்கு வந்து அந்த ஆன்மீக கல்வியை நாங்க உங்களுக்கு அப்படியே சீனா பஸ் சீனா மீன் கல்வி இல்லா கல்வி அப்படியே எங்க ஹார்ட்ல இருந்து உங்க ஹார்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம். இதெல்லாம் நீங்க புத்தகத்துல படிக்க முடியாது. எங்களோட வந்து எங்களுக்கு பயிற்சி செஞ்சு கொடுத்தாதான் நீங்க கற்றுக்கொள்ள முடியும். எப்படி கழுகுறவருடைய கையில மையத்திருக்குதோ அந்த மாதிரி நீ எந்த கேள்வியுமே எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது, அப்படி வந்துவிட்டால் உங்களுக்கு நாங்கள் ஆன்மீக கல்வியை கொடுப்போம் என்று யார் கூறுகிறாரோ அறிந்து கொள். குர்ஆன் சுன்னாவில் இல்லாத எதுவாக இருந்தாலும் சரி, அது எத்தகைய ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அது அனாச்சாரம், அது வழிகேடு, அதன்படி அமல் செய்யக்கூடாது, அதன் பக்கம் மக்களை அழைக்க கூடாது. உள்ளம் பியூரிஃபை ஆகுது, பியூரிஃபை ஆகுது, அப்படியே ஆன்மீகம் தெரியுது, முகமெல்லாம் ஜொலிக்குது, விவரமெல்லாம் புரியுது, இபாதத்து அதிகமாகுது, எல்லாம் டூப்ளிகேட், எல்லாம் என்ன போய் ஷைத்தானின் மாயை. ஷைத்தான் உங்களுக்கு அப்படி ஒரு மாயை ஏற்படுத்துகிறான், உண்மை அங்கே இல்லை. வஹயிமுமராதின் வஹபத் நஃப்ஸஹா லிரஜுலின் ஃபைன்னஹு லா தஹில்லு லஹு யுஆக்கபானி இன்னால மின்ஹா ஷைஅன் இல்லா பிவலியின் வஷாஹிதை அதுலின். இங்க என்ன சொல்ல வருகிறார்கள், கல்யாணம் முடிப்பதாக இருந்தால் ஒரு பெண்ணை நீங்கள் அடையநாடினால் திருமணம் என்கிற வழியை தவிர வேறு வழி இல்லை. புரிகிறதா? அந்த திருமணமும் எப்படி இருக்க வேண்டும்? அந்த பெண்ணுக்குரிய வழி இருக்க வேண்டும், இரண்டு சாட்சி இருக்க வேண்டும். நீங்க ரெண்டு பேரும் சம்மதம் தெரிவித்துக் கொண்டால் ஹலால் ஆகாது. எந்த பெண் தன்னைத்தானே ஒருவனுக்கு அன்பளிப்பாக தருகிறாளோ அப்படி தருவதால் அந்த பெண் அவனுக்கு ஆகுமானவளாக ஆக மாட்டாள். இருவருக்கும் இடையிலே உறவு ஏற்பட்டு விட்டால் இருவரும் தண்டிக்கப்படுவார்கள். திருமணம் என்பது, ஆகுமான உறவு என்பது ஒரு வழி இருக்க வேண்டும், நீதமான இரண்டு சாட்சிகள் இருக்க வேண்டும், மகர் அங்கே கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட திருமணம். அடுத்து وَإِذَا رَأَيْتَ الرَّجُلَ يَسْعَى عَلَى أَحَدٍ مِنْ أَصْحَابِ رَسُولِ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ فَاعْلَمْ أَنَّهُ صَاحِبُ قَوْلِ سُوءٍ وَهَوَى وَلِقَوْلِ رَسُولِ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ إِذَا ذُكِرَ أَصْحَابِي فَأَمْسِكُوا. ஒருவர் சஹாபாக்களில் எந்த ஒருவரை பற்றியாவது விமர்சனம் செய்வதை பார்த்தால் நீ உஷாராகி விடு, அவன் கெட்ட பேச்சை உடையவன், அவன் மன இச்சையை உடையவன், அவன் நல்லவன் அல்ல. சஹாபாக்களை எந்த சஹாபியை பற்றியாவது நபித்தோழர் என்று நமக்கு ஹதீஸை அறிவிக்கக்கூடிய, அல்லது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நபியோடு ஜிஹாதிலே கலந்து கொண்ட அவர்களுடைய தோழர்கள் என்று அறியப்பட்ட முனாஃபிக்குகள் அல்ல, முனாஃபிக்குகள் பிரிக்கப்பட்டு விட்டார்கள். இவர்களை விமர்சனம் செய்தால் அவன் கெட்டவன், அவன் மனைவியை பின்பற்றக்கூடியவன். இப்போ உங்களிடத்துல சஹாபாக்களை பத்தி ஒருத்தர் பேச விமர்சனம் செய்ய வராங்கன்னு சொன்னா, ஏன் ரசூல்லா காலத்துல முனாஃபிக்குகள் இல்லையா, ரசூல்லாவோட இருந்தவங்களும் முனாஃபிக்குகள் தானே இருந்தாங்க, முனாஃபிக்குகளை யாரும் சஹாபி என்று சொல்லவே இல்லை, சஹாபாக்களில் முனாஃபிக்குகள் இல்லை, முனாஃபிக்குகள் சஹாபாக்கள் இல்லை, ரசூல்லாவோட இருந்தவங்க எல்லாம் சஹாபாக்கள் தானே. அகராதியில் வேண்டுமானால் சாஹிப் உடல் இருந்தவர் என்ற பொருள்ல அவரை நீங்க எடுத்துக்கொண்டு நீங்க மொத்த சஹாபாக்களை நீங்க ஏச முடியாது, விமர்சனம் செய்ய முடியாது. மார்க்கம் ஷரியா சொல்ற சஹாபி என்றால் யார்? யார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு போர்களிலே கலந்து கொண்டு ஈமானை ஏற்று இஸ்லாமை பரப்பி நல்லெண்ணத்தோடு முஸ்லிம்களுக்கு மத்தியில் அறியப்பட்டு அந்த எண்ணத்திலேயே யார் இறந்தாரோ அவரைத்தான் நாம் சஹாபி என்று சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒருத்தர் இருந்தார், வஹி எழுதி கொண்டிருந்தார், திடீர்னு முர்த்ததாயி முஷ்ரிக்காயி மக்கால போய் சேர்ந்து விட்டாரு. இவரை சஹாபின்னு சொல்லுவோமா? இவரை சஹாபி என்று சொல்ல மாட்டோம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு, அது போன்ற நஹார் என்ற ஒருவர், இன்னும் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறாங்க. உங்க மூணு பேர்ல ஒருத்தர் என்னை நிராகரித்து விடுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பயம் தாங்க முடியல, தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் அழுகிறது, தொழுக, நோன்பு, என்னுடைய ஈமானை பாதுகாத்து கொடு, பாதுகாத்து என்ன சொல்லிட்டாங்க. நடக்குது அவர் அபுஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு வரலாறுல, ஒரு மனைவி ஒரு மகள், இவங்க இரவு மூன்று ஆக்கிக் கொள்வாங்களாம். இரவு மூன்று ஆக்கிக் கொண்டு ஒரு பகுதி அபூ ஹுரைரா முழுக்க இபாதத்து பண்ணுவாங்க, அடுத்து அவங்க தூங்கிடுவாங்க. இரண்டாவது பகுதி மனைவி எந்திரிப்பாங்க, அவங்க இபாதத்து பண்ணுவாங்க. அவங்க அடுத்து தூங்கிடுவாங்க. மூணாவது பகுதியில மகள் எந்திரிப்பாங்க. அடுத்த நாள் இப்படி மாற்றி இந்த மாதிரி இபாதத்து செய்து கொண்டிருந்தார்கள் தங்கள் ஈமானை பாதுகாப்பதற்கு. மனைவி மூத்தா போயிட்டாங்க. இப்ப என்ன செஞ்சாங்க அபூ ஹுரைரா, மகளே நீ பாதி இரவு வணங்க, நான் பாதி இரவு வணங்குறேன். அந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலை இருக்கும்போது கடைசியில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல முஸைலமா தன்னை நபி என்று சொன்ன போது நஹார் என்பவன் ரசூலுல்லாஹி மறுத்து விட்டு அங்க போய் சேர்ந்துட்டான். அப்பதான் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ் ஈமானை பாதுகாத்தான். புரியுதா? அப்ப யாரு குஃப்ருல மௌத்தா போயிட்டாங்களோ அவங்கள யாரு நம்ம சஹாபி என்று சொல்லவில்லை. யார் ஈமானை கொண்டு அறியப்பட்டார்களோ அவர்களைத்தான் நாம் சஹாபி என்று சொல்கிறோம். இப்ப எல்லாரையும் சந்தேகப்படலாமா, இவங்க எப்படி கொண்டு வராங்கன்னு சொன்னா, அவர் ஏதாவது நிராகரிச்சிருக்கலாம்ல, அவர் ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம்ல பெரும்பாவம், அதனால அவர் விலகி இருக்கலாம்ல. அப்படி பார்த்தா யாருக்காவது ஜனாசா தொழில் வைக்க முடியுமா? யாருக்காவது ஜனாசா தொழில் வைக்க முடியுமா? நம்ம முஸ்லீம்கள் நம்மளோடு தொழுகிறாரு வணங்குறாரு, இறந்துட்டா அவர் யார்? அவரு அவர் முஸ்லீமாக இறந்தார் என்று நாம் எண்ணுவோம். அப்படித்தான் நாம் எண்ண வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் உள்ளத்தில் உள்ளதை வைத்து முடிவு செய்பவன் யார்? ரொம்ப முடிவு செய்யக்கூடியவன். ஒருவர் காஃபிரோடு வாழ்ந்து காஃபிரோடு இறந்து விட்டால் அவரை காஃபிர் என்று கூறுவோம். அவர் உள்ளத்திலே ஈமானை மறைத்து வைத்திருந்தால் அல்லது ஏதாவது அவருடைய உள்ளத்தில் இருந்தால் அதை குறித்து முடிவு செய்பவன் யார்? அல்லாஹ் முடிவு செய்யக்கூடியவன். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய தோழர்களை பற்றி விமர்சனம் செய்யப்பட்டாலே உடனே வாயை மூடிக்குங்க. அவங்களை பற்றி யாராவது தப்பு தவறா பேச ஆரம்பித்தாலே மூடிக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்களுக்கு தெரியும் தன் மரணத்திற்கு பின்னால் தங்களுடைய தோழர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய சில தவறுகளை அவர்கள் அறிந்திருந்தார்கள். எனவேதான் இந்த வார்த்தையை சொன்னார்கள், அவர்களை பற்றி விமர்சனம் செய்யப்பட்டால் உடனே வாயை மூடிக்கொள்ளுங்கள் என்பது. இல்லைன்னா அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுமா? ஏற்படும். இல்லா நேரம் அவர்களுக்கு தெரிந்திருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்காவது தங்கள் தோழர்களை பற்றி தவறாக சொல்லி இருக்கிறார்களா? சொன்னது கிடையாது. தருவா சஹாபி, என் தோழரை எனக்கு விட்டுவிடுங்கள், லா தகூலு ஃபீஹிம் இல்லா கைரா, நல்லதை தவிர அவர்களை பற்றி எதையும் பேசாதீர்கள். வலா துஹத்திஸ் பிஷைஇன் மின் ஜலலிஹிம் வலா ஹர்பிஹிம், அவர்களுடைய தவறுகளை பற்றியோ. ஜலல் என்று சொன்னா சருகி விடுதல், ஒன்னு பெரிய பாவம் பெரிய தவறு சருகி விடுதல், சின்ன சின்ன தவறுகளை பற்றியோ அவர்களுடைய போரை பற்றியோ நீ பேசாதே. வலா மா ஹாபா அன்க இல்முஹு, அவர்களை குறித்து உனக்கு தெரியாத விஷயங்கள். அவங்க காலத்தில் நீங்க வாழ்ந்தீர்களா? வாழவில்லை. அவர்கள் செய்தது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சாட்சியாளர்களாக இருந்தீர்களா? இல்லை. எனவே அதை பற்றி பேசாதே. வலா தஸ்மஹு மின் அஹதின் யுஹத்திதுஹு பிஹி, அதை பற்றி ஒருவன் பேசுகிறான் என்றால் அவனிடத்தில் அதை பற்றி கேட்காதே. ஃபைன்னஹு லா யஸ்லமுலக கல்புக்க இன் சமிஅத, என்னதான் சொல்றாரு பாப்பமே அப்படின்னு நீ உட்கார்ந்துட்டாலும் அந்த நயவஞ்சகம் அந்த விமர்சனம் உன்னுடைய கல்புக்குள்ளார போய் உட்கார்ந்துருச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹதீஸ்களை ஒருவர் விமர்சனம் செய்வதை பார்த்தால், நடந்து போச்சே இல்லையா? சஹாபாக்கள் விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சாங்க, இப்படித்தான் ஆரம்பிப்பாங்க. யூதர்களுடைய அந்த முஸ்தஷிரத்தின் நசாராக்களுடைய திட்டமே அதுதான். முதல்ல நல்லவர்கள் மேல உள்ள மதிப்பு எடுக்கணும், பிறகு தாபிகள் இமாம்கள், அடுத்து சஹாபாக்கள் மேல உள்ள அபிப்பிராயத்தை எடுக்கணும். இது எல்லாத்தையும் எடுத்துட்டா அதுக்கப்புறமா இவங்க தப்பு செஞ்சிருக்கலாம்ல, இந்த ஹதீஸ் இவங்க தப்பா புரிஞ்சிருக்கலாம்ல, ஒருவேளை ரசூலுல்லா இப்படி சொல்லி இவங்க தப்பா புரிஞ்சு அறிவிச்சிருந்தாங்கன்னா என்ற ஆதாரத்தை என்ற காரணத்தை சொல்லி ஹதீஸ மறக்கலாம். முடிஞ்சு ஒருவன் ஹதீஸுகளை விமர்சனம் செய்வதை பார்த்தால் கேட்டால், அவர் எடுத்துள்ள ஆதார் அல்லது ஹதீஸுகளை மறுப்பதை பார்த்தால், அவர் இறுதி கயிறலாசா அல்லது ஹதீஸுகள் சொல்லப்பட்டால் லாஜிக்கின் பக்கம் போவதை பார்த்தால், ஹதீஸ்ல இப்படி இருக்குது இருந்தாலும் நம்ம எப்படி இதை எப்படியே எடுத்துக்கிறது, அதை நம்ம அறிவு கொண்டு சிந்திக்க வேணாமா என்றெல்லாம் சென்றால் பத்தகிம்ஹு இஸ்லாம், அவன் முஸ்லீம் என்பதில் நீ சந்தேகம், அவன் முஸ்லீமா என்பதிலே சந்தேகம் கொள், அவனுடைய இஸ்லாமிய பற்றிலே சந்தேகம் கொள், அவன் முஸ்லீமா இருக்கிறது தான் ரொம்ப கம்மி. வலா தஷுக் அன்னஹு ஸாஹிபு ஹவன் முப்தியன், அவன் ஒரு மனைவியை பின்பற்றக்கூடிய ஒரு அனாச்சாரவாதி என்பதில் எந்த சந்தேகமும் கொள்ளாது. காஃபிர்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, ஆனா அவர் மனைவி துன்பற்றக்கூடிய ஒரு அனாச்சாரவாதி. அவருடைய இஸ்லாம்ல கொஞ்சம் அங்க ஒரு கேள்விக்குறி இருக்குது, உஷாராக்கி நீங்க. நமக்கு எவ்வளவு பெரிய அழகான வழிகாட்டுகள். ஹதீசுகளை மறுப்பதை பார்த்தால், ஹதீசுகளை தள்ளுவதை பார்த்தால், அதற்கு மாற்றுப்பொருள் கூறுவதை பார்த்தால் உஷாராகிக்கொள். அப்படி கூறுபவனுடைய இஸ்லாமிய பற்றிலே நீ சந்தேகத்தை முடிவு செய்து கொள். ஏதோ அவனுடைய இஸ்லாம்ல அவனுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு, இஸ்லாமிய மார்க்கத்தில் அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அதனாலதான் இப்படி உளறான். இஸ்லாமிய மார்க்கத்தில் சந்தேகம் வந்துருச்சு ஏன் அப்படி சொல்றோம்? இஸ்லாம் என்னங்க? இஸ்லாம்னா என்ன? தாயத்துன்னா ரசூல், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் கட்டுப்படுறதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் என்ன? அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து விடுதல். அல்லாஹ்விற்கு முன்னால் பணிதல் என்றால் என்ன? ரசூலுக்கு கட்டுப்படுதல். ரசூலுக்கு கட்டுப்பட்டவர் தான் அல்லாஹ்விற்கு பணிந்தவர். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர் தான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர். அல்லாஹ் முடிவா சொல்லிட்டா, நாம் தூதரை அனுப்புவதெல்லாம் அவருக்கு மக்கள் கீழ்படிந்து நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அப்ப அந்த ரசூலுக்கு ஒருத்த மாசம் செய்கிறான் என்றால் அப்ப அவன் முஸ்லீம் இருக்க முடியாது. அவனுக்கு அங்க கொஞ்சம் இஸ்லாமில் சந்தேகம் வந்துருச்சு. ان جور السلطان لا ينقص فريضه من فرائض الله عز وجل التي افترضها على لسان نبيه صلى الله عليه وسلم جوره اجوره على نفسه وتطوعك وبرك معه تام لك ان شاء الله. ஒரு அரசன் அநியாயம் செய்கிறான் என்றால் அதன் காரணமாக உன்மீது அல்லாஹ் தன் நபியின் நாவினால் கடமையாக்கிய கடமையை நீ தவற விட்டுவிட முடியாது. என்னுடைய ஆட்சியாளன் அநியாயக்காரன், அறக்க மாதிரி இருக்கிறான், கொடுக்கறத சரியா கொடுக்கறதுல, அவனால நான் அவனுக்கு செஞ்ச பையத்தை நிறைவேற்ற மாட்டேன், நான் அவனுக்கு மோசடி பண்ணுவேன், ஏமாத்துவேன் என்று நீ நடந்து கொள்ளலாமா? நடந்து கொள்ளக்கூடாது. சரியா? அவன் அநியாயம் செய்தால் அதற்குரிய தண்டனையை அவன் அனுபவிப்பான். நீ நன்மையுடன் நடந்து கொண்டால், நீ நன்மை செய்தால் அதற்குரிய கூலி உனக்கு அல்லாஹ்விடத்திலே உண்டு. ஒரு தற்போது நடக்கிற ஒரு நிகழ்வை இதுக்கு பொருத்தமா நம்ம தெரிந்து கொண்டால் நல்லது. இன்னைக்கு எகிப்துல பார்த்தீர்கள் என்று சொன்னா, இன்னைக்கு ஒரு 13வது நாள், ஏறக்குறைய 2000 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அதிகாரி அநியாயக்காரராக 30 வருஷமோ எத்தனை வருஷமோ இருந்திருந்தா, இவருடைய இந்த அநியாயக்கார ஆட்சியில இறந்து விடாத எண்ணிக்கை 12 நாள்ல கலவரத்திலே இறந்திருக்கிறார்கள். இந்த 30 ஆண்டு கால ஆட்சியிலே ஏற்படாத கொடுமை, பொது சொத்துகள், அரசாங்க சொத்துகளுடைய சீரழிவு இந்த 12 நாள்ல ஏற்பட்டு, இஸ்லாமிய தெரியாத கலகக்காரர்கள் கிளப்பிவிடக்கூடிய அந்த கிளர்ச்சிக்கு மக்கள் அடிமையாகி காப்பீர்கள் மாதிரி ஆயிட்டாங்க. சுதந்திரம், எதிர்ப்போம், போராட்டம், குதிப்போம். இப்ப இந்தியாவில் நம்ம ஏற்கனவே சொன்ன ஜும்மா பயன்ல கூட சின்ன லெவல்ல ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க, நாளைக்கு இதுதான் பெருசாகும். புரியுதா? எதுவுமே வரும்பொழுது பெருசா வர்றதல்ல, வரும்போது சின்னதா வரும், பின்னாடிதான் அது. அதனாலதான் ரமீஷ்லாரிஷ ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க, வராதிங்க இந்த மாதிரி. புரியுதா? அவருக்கு அறிவுரை சொல்லுங்கள், உபதேசம் செய்யுங்கள், அல்லாவிடத்திலே துவா கேளுங்கள், அல்லா நீ மாற்றிக்கொடு என்று. இப்ப இந்த கொல்லப்பட்ட இந்த 2000 பேர் அப்பாவி மக்களுடைய இந்த உயிருக்கு யார் பொறுப்பு? இவர்களுடைய மனைவிகளுக்கு, இவருடைய பிள்ளைகளுக்கு. இதுல கொடூரம் என்ன தெரியுமா? பச்சை குழந்தைகள், பால் குடிக்கிற குழந்தைகளை எல்லாம் தெருக்களிலே கொண்டு வந்து அவர்கள் செத்திருக்கிறார்கள், அவர்கள் கொல்லப்போ. இதுக்கு யார் பொறுப்பு? ஒரு காஃபிர் நாட்டில் போர் செய்தால் கூட அவருடைய குழந்தையை கொல்லக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. அங்கே உள்ள வயதானவர்களை கொல்லக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. அங்கே உள்ள துறவிகளை, சாமியார்களை கொல்லக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. அவர்களுடைய வீட்டை இடிக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய வீட்டை தீக்கிரையாக்குகிறான், எரிக்கிறான். காட்சியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 12 நாள்ல எகிப்துல நடக்கிற காட்சியை பாத்தீங்கன்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியே யூதர்கள் மாதிரிங்க, அப்படியே யூதர்கள் மாதிரி. அல்லாஹ் சொல்றான், இப்ப நம்ம உங்கள்ட்ட ஒப்பந்தம் வாங்கியிருக்கிறோம், நீங்க உங்களுக்குள்ளார வெத்தம் செஞ்சாதீங்க, உங்கள யாரையும் ஊரை விட்டு வெளியாக்காதீங்க அப்படின்னு உங்க ஒப்பந்தம் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொன்னான். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க, ஒப்பந்தத்தை முடிக்கிறீங்க, ஒருவர் ஒருவருக்குள்ளார சண்டை போடுறீங்க, அவனை தூண்டி விட்டு அவனை தூண்டி விட்டு சண்டை போடுறீங்க. உங்கள உள்ள ஒருத்த கைதி ஆகிட்டான்னு சொன்னா கைதியா யாரும் இருக்கக்கூடாதுன்னு அதை மட்டும் விடுவிச்சுட்டு வரீங்க. முதல்ல என்ன சொல்றான், ஊரை விட்டே வெளியாக்காதரா சண்டை போடாதரான்னு நல்லா சொல்றான். அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. சண்டை போட்டு அவன் கைதியானதுக்கு பிறகு அவனை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அங்க நடக்கிறது அதாங்க, ஒருவர் ஒருவரை அழித்துக் கொள்கிறார்கள், துன்புறுத்துக் கொள்கிறார்கள், குற்றுயிரும் கொலையுருமாக ஆக்கிவிடுகிறார்கள். அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு மருத்துவத்துக்கு தூக்கிட்டு போறாங்க. புரியல உங்களுக்கு? புரியல. அடிக்காதே நல்லா சொல்றா, அவனுடைய உயிரை எடுக்காத, அவனோட வம்புக்கு போவாதேன்னு சொல்றான். ஆனா இவன் என்ன சொல்றான், வம்புக்கு போவோம் அடிப்போம், அடிச்சு போட்டதுக்கு பின்னாடி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிப்போம். அறிவிக்கு மருந்து உதவு, மருந்து உதவுங்கள், மருந்துகளை அன்பளிப்பாக கொடுங்கள், இரத்த தானம் செய்யுங்கள். கலக செய்யாதான் கலக செஞ்சா உயிர் இந்த மாதிரி ஆகும் சொல்லிட்டு கலக செய்வோம் எங்களுக்கு. ஆனா கலகத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரெண்டு பக்கமும் பாதிக்கும், ரெண்டு பேரும் செய்து வர்றானோ. அப்ப ஒரு ஆட்சியாளன் அநியாயக்காரனாக இருக்கிறான் என்பதால் அவனை எதிர்ப்பதற்கோ அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யாமல் குறை செய்வதற்கோ நமக்கு அனுமதி இல்லை. நாம் செய்கின்ற நன்மைக்கு நமக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். الجماعه والجمعه معهم والجهاد معهم وكل شيء من الطاعات فشاركه فيه فلك نيتك. அவங்க ஜிஹாத் செஞ்சா நம்மளும் அவங்களோட ஜிஹாதுக்கு போவோம், அவங்க தொழ வைத்தால் அவர்களோட தொழுகையிலே கலந்து கொள்வோம், அவர்களோட ஜமாத்தாக தருவோம். வேறு என்ன நன்மையான காரியங்கள் செய்கிறார்களோ அந்த நன்மையான காரியங்களில் நாம் அவர்களோடு இருப்போம். நம்முடைய நீயத்திற்கு ஏற்ப அல்லாஹ் நமக்கு கூலி கொடுப்பான். அநியாயத்தில் நாம் அவர்களுக்கு துணை போகக்கூடாது, அவ்வளவுதான். ஆட்சியாளர் அதிகாரிகளுக்கு எதிராக ஒருவன் பிரார்த்தனை செய்தால், அவர்களை சபித்தால், அறிந்து கொள், ஃபஅலம் அன்னஹு ஸாஹிபு ஹவா, அவன் மனைச்சியை பின்பற்றக்கூடியவன். அங்க அவன் சரியில்லை, இங்க இவன் சரியில்லை, அரபு நாட்டில் எவனுமே சரியில்லை. விமர்சனம் பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கு. அல்லாஹ்க்கு தான் ஒரு முஸ்லீமுக்கு நல்லதுக்கு துவா செய்யறான். அவர் ஒரு முஸ்லீமா இல்லையா? அவர் நல்லவராக ஆகிவிட்டால் உனக்கு தானே நல்லது. அவரை சபிப்பதால் உனக்கு என்ன பயன் கிடைக்கும்? இன்னும் கெட்டு போயிட்டான். அப்ப என்ன பிரச்சனை? தீமையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இமாம் சொல்கிறார்கள், ஒருவன் ஆட்சியாளர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிறான் என்றால் அவன் மனைச்சியை பின்பற்றக்கூடியவன். ஒருவன் ஆட்சியாளர்கள் சீர்திருந்த வேண்டும் என்று துவா செய்தால் அறிந்து கொள், அவன் தான் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவன். இமாம் ஃபுதைல் இப்னு அய்யாத், ஃபுதைல் இப்னு அய்யாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தாபியங்கள் ஒரு பெரிய சிறந்த ஒரு வணக்கசாலி ஒரு அறிஞர், அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு இந்த பூமியில நல்ல கவனமா கேளுங்க, எவ்வளவு அழகான வார்த்தையை சொல்றாங்க. அல்லாஹ் எனக்கு இந்த பூமியில, நான் வாழ்கின்ற வாழ்க்கையில, புதையில் உனக்கு ஒரு துவாவை நான் அங்கீகரிக்க போறேன். மொத்த உன் வாழ்க்கையிலே உனக்கு ஒரு துவா இருக்கிறது, அந்த துவா நீ எது கேட்டாலும் உனக்கு கிடைக்கும் என்று எனக்கு தெரிந்து கொண்டால் நான் அந்த துவாவை யா அல்லாஹ் எங்கள் ஆட்சியாளரை சீர்படுத்து என்றுதான் பிரார்த்திப்பேன். எவ்வளவு அழகான வார்த்தை சொன்னீங்களா? யாராவது செய்யறோமா? யாரெல்லாம் எங்கள் ஆட்சியாளர்களை முஸ்லீம்களாக ஆக்கு, எங்கள் ஆட்சியாளர்களை இறையற்றம் உள்ளவர்களாக ஆக்கு, அவர்களை நேர்வழியின் பக்கம் திருப்பு. பிரச்சனை சாதமா போயிடும். நீங்க சண்டை போட்டுக்க தேவையில்லை, ரத்தம் சந்த தேவையில்லை, அடிச்சுக்க தேவை கிடையாது. குழந்தைகள் பெண்கள் கொல்லப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ரோட்டுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அதான் நம்ம கிதாபுல் ஃபித்ன் புகாரியுடைய பாடத்துல இமாம் சுஃபியான் சௌரியுடைய வார்த்தையை அழகா எடுத்து சொன்னோம். இவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டா நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அதை விட்டு விட்டீர்கள், அவர்களை எதிர்க்காதீர்கள் என்று அல்லாஹ் உங்களை தடுத்தான் அதை செய்கிறீர்கள். எப்படி நீங்க அவங்களுக்காக துவா கேளுங்கள் என்று அல்லாஹ்வும் நபியும் சொன்னாங்க, அதை விட்டுட்டீங்க. அவங்களோட சண்டை போடாதீங்க, போட்டி போடாதீங்க, எதிர்க்காதீங்கன்னு அல்லாஹ்வோட ரசூல் சொன்னாங்க, அதை செய்வீங்க. அதை கொண்டு மாற்றத்தை தேடுகிறீர்கள், எப்படி நடக்கும்? அடுத்து அஹ்மது இப்னு காமில் சொல்கிறார்கள், قال حدثنا الحسين بن محمد الطبري قال حدثنا مرضوي الطائي قال سمعت فضيلا يقول لو انني دعوه مستجابه ما جعلتها الا في سلطان. எனக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரார்த்தனை இருக்கும் என்று தெரிந்தால் அதை ஒரு அரசரின் நன்மைக்காகத்தான் நான் கேட்டிருப்பேன். கீழகு யாபா அலி பத்திரனாக என்னங்க விளக்கம் இருக்கு அப்படி என்று இமாம் ஃபுதைல் இடத்திலே கேட்டபோது, கால இதா ஜாயித்துஹா ஃபி நஃப்ஸி லம் தஹிதுனி, பயன்படுத்தி நான் எனக்கு கேட்டுக்கொண்டால் அதனால அந்த நன்மை எனக்கு மட்டும்தான், வேற யாருக்காவது வரப்போகுதா? வேற யாருக்கும் வரப்போவது இல்லை. ஆனால் அந்த துவாவை நான் அரசருக்கு கேட்டு விட்டால், அரசர் சீர்பெற்று விட்டால், அவர் நல்லொழுக்கம் உள்ளவராக ஆகிவிட்டால், அதன் மூலமாக எல்லா மக்களும் சீர்பெற்று விடுவார்கள், நாடு சீர்பெற்று விடும், நிம்மதி ஏற்பட்டு விடும். எனவேதான் அவர்களுக்கு நாம் நல்லதை கொண்டு பிரார்த்திக்க வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறோமே தவிர அவர்களை தவிப்பதற்கு ஏவப்படவில்லை. அவர்கள் அநியாயம் செய்தால், தீங்கு செய்தால் அதற்குரிய தண்டனை அவர்கள் அனுபவிக்க போகிறார்கள், மற்றவங்க யாரும் அனுபவிக்க மாட்டாங்க. ஆனா அவர்கள் நல்லவர்களாக ஆகிவிட்டால் அதன் மூலமாக அவர்களுக்கும் நன்மை, நமக்கும் நன்மை, எல்லா முஸ்லிம்களுக்கும் நன்மை. ولا تذكر احدا من امهات المؤمنين الا بخير. நம் தாய்மார்கள் யார் அவர்கள்? நபியின் மனைவிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை பற்றி நன்மையை தவிர வேற எதுவும் பேசாது. அவர்களை பற்றி ஏதாவது சொல்வதாக இருந்தால் அழகிய முறையில் கண்ணியமான வார்த்தைகளையே பேசுங்கள். அவர்களுக்கும் நடந்த உறவுகளிலே ஏற்பட்ட பேச்சுகளை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்யாதீர்கள். ஏன் ஆயிஷா அப்படி செய்யலையா, ஹப்சா அப்படி செய்யலையா, அவ்வளவு இல்லா பில்லா இல்லா நமக்கு தகுந்ததல்ல. நம் தாயை பற்றி, நம்மளை பெற்றெடுத்த தாயை பற்றி ஏதாவது தரக்குறைவா பேசுறதுக்கு விரும்புவோமா? அவர்கள் தவறே செய்தாலும் கண்ண மூடிட்டு இருக்கிறோமா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய ஆன்மீக தாய் நபியினுடைய மனைவிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு ஆன்மீக தந்தையோ அது போன்று அவருடைய மனைவிமார்கள். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் நேரடியா சொல்றான், இந்த நபியினுடைய மனைவிமார்கள் மூமின்களுக்கு தாய்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். எனவே அவர்களை பற்றி நாம் தவறாக எண்ணக்கூடாது. وَإِذَا رَأَيْتَ الرَّجُلَ يَتَعَاهَدُ الْفَرَائِضَ فِي جَمَاعَةٍ مَعَ السُّلْطَانِ وَغَيْرِهِ فَاعْلَمْ أَنَّهُ صَاحِبُ سُنَّةٍ إِنْ شَاءَ اللَّهُ وَإِذَا رَأَيْتَ الرَّجُلَ يَتَهَاوَنُ بِالْفَرَائِضِ فِي جَمَاعَةٍ وَوَإِنْ كَانَ مَعَ السُّلْطَانِ فَاعْلَمْ أَنَّهُ صَاحِبُ هَوًى. ரொம்ப சில விஷயங்களை திரும்ப திரும்ப இமாம் அவங்க நமக்கு சொல்லிக்கொண்டே வராங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அதை நாம் ஆழமாக அழுத்தமாக புரிந்து கொள்வதற்காகவும் பின்பற்றுவதற்காகவும். ஒருத்தர் ஜமாத்தோட தொழுகிறார், ஒருத்தர் மஸ்ஜிதுல ஜமாத்தோட தொழுதால் அவர்தான் இமாமை பின்பற்றக்கூடியவர், முஸ்லிம்களுடைய ஜமாத்தோடு இருப்பவர். ஒருத்தர், நான் முஸ்லிம்களுடைய ஜமாத்தோடு இருக்கிறேன், மன்னரை நான் ஏற்றுக்கொள்றேன் என்று சொல்றாரு, ஆனா பள்ளிக்கு ஜமாத் தொழுக வரதே இல்லை, இவர் மனையீச்சியை பின்பற்றக்கூடியவர். இப்ப நம்ம காஃபிர் நாட்டுல வாழ்றதுனால நமக்கு இதனுடைய விஷயங்கள் இன்னும் ஆழமா அந்த அளவுக்கு புரியறது கிடையாது. சரியா? வல் ஹலால் மா ஸஹித் அலைஹி வ ஹலஃப்த அலைஹி அன்னஹு ஹலால் வ கதாலிக் அல் ஹராம் வ மா ஹக்க ஃபி ஸத்ரிக ஃபஹுவ ஷுபஹத்துன். ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது. எது உன்னுடைய உள்ளத்திலே சந்தேகத்தை ஏற்படுத்துகிறதோ அது சந்தேகத்திற்குரியது. அப்போ உனக்கு ஹலால்னு எது நல்லா தெரியுமோ அது ஹலாலானது, எது உனக்கு ஹராம்னு தெரியுமோ அது ஹராமானது. சந்தேகம் வருதா, அது சந்தேகத்திற்குரியது, அதை விட்டு விலகிக்கும். அப்ப நல்ல ஹலால் தெரிஞ்சத நீ சந்தேகம் இருக்கலாமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு விலகாத. எது நல்ல ஹலால் ஹராம்னு தெளிவாகிடுச்சு, வேற ஏதாவது ஒரு தாக்கு போக்க சொல்லி அதை ஹலாலாக பார்க்காத. ஏன் இது செஞ்சா இப்படி ஜாயிஸ் ஆயிடும்ல, இதுல என்ன இப்படி தப்பு இருக்க முடியும் என்று அதை நீ ஆகுமானதாக ஆக்க முயற்சிக்காது. யாரை பற்றி மக்களுக்கு மத்தியிலே நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதோ அவர் நல்லவர், யாரை பற்றி அவர் கெட்டவர் என்று மக்களுக்கு மத்தியிலே அறியப்பட்டு விட்டதோ அவர் கெட்டவர். அல்லாஹ், ஒருவர் என்ன செய்கிறார், அவர் வந்து தஸ்பீஹ் செய்கிறார். தஸ்பீஹ் என்ன? அல்லாஹ்வை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்குகிறார் என்று பேசினால் அவனை நீ புரிந்து கொள், அவன் குர்ஆனை தஅ்வீல் மாற்றக்கூடிய ஜஹமி என்று. இதெல்லாம் போன வாரம் ரொம்ப விளக்கமா சொன்ன நம்ம எப்படி அப்படின்னு சொன்னா, இப்ப நம்மை பற்றி ஒரு கூட்டம் என்ன விமர்சனம் செய்கிறது, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொல்றீங்க, அல்லாஹ்வை படைப்புகளோட ஒப்பிடுறீங்க, சரியா? சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹுக்கு முகம் இருக்குன்னு சொல்றோம். அல்லாஹுக்கு முகம் இருக்கு என்று சொல்வதால் அல்லாஹுவை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கணுமா? இல்ல. அல்லாஹ்விற்கு கை இருக்கிறது என்று சொல்வதால் அல்லாஹுவை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கி விட்டோமா? இல்லை. அப்ப நம்மை பற்றி ஒருவன் அல்லாஹ்விற்கு அல்லாஹுவிற்கு இவர்கள் ஒப்புமை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வுடைய சிஃபத்தை மறுக்கக்கூடிய ஜஹமி, தவிர செய்பவர்கள். ஏன்? அவங்க அல்லாஹ்விற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள வஜஹ் என்ற அந்த வார்த்தையை அதற்குரிய பொருளிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. புரியுதா? அதே போல ஒருவன் ஒருவரை பற்றி இவர் மாவியாவை நேசிக்கக்கூடியவர் என்று சொன்னால் அப்படி விமர்சனம் செய்பவன் அலியை வரவு மீறி புகழக்கூடிய ராஷிதியாக இருப்பான், ஷியாவாக இருப்பான். புரியுதா? ஒருவன் தௌஹீதை முதலில் நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்திலே தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும். இப்ப நம்ம காலத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை வேறு. தாபீன்கள் காலத்தில் தௌஹீதை பற்றி இந்த தௌஹீத் என்ற வார்த்தையை ரொம்ப முன்னிறுத்தி பேசியவர்கள் யார்? உங்களுக்கு நல்ல விவரமா சொன்ன போன வரம், அதாவது லாஜிக் பேசியவர்கள். அல்லாஹ்விற்கு சிஃபாத் இருக்கு என்று சொன்னா அப்ப நீங்க அல்லாஹ்வை வந்து உரிமைப்படுத்தியவர்களாக ஆகல, அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்களாக ஆகிட்டீங்க என்று அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை முற்றிலும் மறுக்கின்ற மக்கள் ஹாரிஜியாக்கள், மாத்திகளாக்கள். அப்போ ஒருவன் தௌஹீதை பற்றி பேசினால் அறிந்து கொள்ள அவன் ஒரு ஹாரிஜியாக மாத்திகளாக இருப்பான் என்று. அவைய கூல் குலாமும் முஜிபீரும் அவைய தக்கல்ல முபில் இஜுபார் அவைய தக்கல்ல முபில் அதில் பால மன்னகு கதறியும். ஒருவர் மனிதர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அவர்கள் எல்லாம் நிர்பந்திக்கப்பட்டவர்கள் என்று ஒருவன் பேசுகிறான் என்று ஒருவன் விமர்சனம் செய்தால் இப்படி விமர்சனம் செய்பவன் விதியை மறுப்பவன் என்று புரிந்து கொள். புரிஞ்சா இல்லையா? لأنها هذه الأسماء محدثة أحدها أحدثها أهل الهوى இதெல்லாம் புதுசு புதுசா வந்த பேச்சுகள். இவற்றையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ கற்று தரவில்லை. இப்ப இந்த 144வது குறிப்புல இமாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னா சுருக்கமா சொல்லிட்டு போறோம். சுன்னாவை பின்பற்றிய சஹாபாக்களையும் தாபிஈன்களையும், சுன்னாவை பின்பற்றிய இமாம்களையும் ஒருவர் நேசித்தால் அவர் சுன்னாவை நேசிக்கிறார் என்று பொருள். சிம்பிளான விஷயம். ஒருவர் பிதாத்துவாதிகளை நேசிக்கிறார், அவர்களோடு அமர்கிறார் என்றால் அவர் பிதாத்தை சேர்ந்தவர், அவர்களை சேர்ந்தவர் என்று பொருள். ஒருவர் மனைவியை பின்பற்றக்கூடியவரோடு அமர்கிறார், அவரோடு பேசுகிறார் என்றால் அவருக்கு நீ சொல், எச்சரிக்கை செய். மீண்டும் அவர் அவர்களோட சேர்ந்திருந்தால் அவர்களை விட்டு நீ விலகிக்கொள், நீ அவர்களை தவிர்த்துக்கொள். ஏனென்றால் அவன் மனைவியின் பின்னால் செல்லக்கூடியவன். ஒருவனுக்கு நீ ஹதீஸை சொல்லும் போது முதல்ல குர்ஆனை சொல்லுங்க, அதுக்கப்புறமா ஹதீஸை பார்ப்போம் என்று ஒருவன் கூறினால் அவனை ஜிந்தீர் என்று அறிந்து கொள்ளுங்களா. இன்னைக்கு கணக்கு பெரிய விஷயத்துல கணக்கு எடுத்துக் கொள்கிறார்கள் அல்லவா, அவங்க இடத்துல நீங்க ஹதீஸை கொண்டு போங்க, முதல்ல குர்ஆனை பத்தி பேசுங்க, குர்ஆன்ல இந்த ஆயத்துக்கெல்லாம் முதல்ல அர்த்தத்தை முடிவு பண்ணுங்க, ஹதீஸ் அப்புறம் பார்ப்போம். ஹதீஸ்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் நீங்க ஆவீங்க அப்படிம்பாங்க. ஹதீஸ்ல கன்ஃபியூஸ் ஆவாங்களா? இவர்களுடைய விளக்கத்தின்படி குர்ஆன் எடுத்தா கன்ஃபியூஸே ஆக மாட்டாங்களா? இப்படியே பத்திரிகையில் எழுதுறாங்க. நிறைய விஷயத்திலே கணித கணக்கை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஹதீஸை ஏற்றுக்கொண்டு விட்டு குர்ஆனை மறுக்கிறார்கள், குர்ஆனை ஒதுக்கி விடுகிறார்கள். எங்கிருந்து குர்ஆனை கொண்டு வருவீங்க ஹதீஸ் எடுக்காட்டி? எந்த குர்ஆன் அது? ரசூலுல்லாஹி இறக்கப்பட்ட குர்ஆனாக இருந்தால் நிச்சயமாக ரசூலுடைய ஹதீஸ் அதற்கு விளக்கமாக அமையும். அல்லாஹ் பாதுகாக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ். அடுத்து சொல்கிறார்கள் மனைச்சை அனைத்துமே கெட்டது. குர்ஆன் சுன்னாவிற்கு முரண்பட்டு மனைச்சியில போனா அது எல்லாமே வழிகட்டது, எல்லாமே சீர்கட்டது. கடைசியில் சண்டையில் தான் சென்று முடியும், கடைசியில் வாழ்ந்துவதுதான் சென்று முடியும். இந்த மனைச்சையில் மிக மிக மோசமானது ஷியாக்களுடைய மனைச்சை, அடுத்து மாத்திகளாக்களுடையது, அடுத்து ஜஹமியாக்களுடையது. ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் குர்ஆனை புரிவதை விட்டு மக்களை தடுத்து விடுகிறார்கள், மார்க்கத்தில் முரண்பாடுகள் செய்வதற்கு தூண்டுகிறார்கள். யார் ஒருவன் நபி தோழர்களை விமர்சனம் செய்கிறானோ அறிந்து கொள், அவன் நபியை விமர்சனம் செய்கிறான்.
அவன் நபியை நபி அவர்கள் அவர்களுடைய கபரிலே இருக்க அவர்களுக்கு தொந்தரவு தந்தவனாக ஆகுவான். ஒருவன் பிதாத்தை பற்றி பேசினால் உஷாராகிவிடு. ஏனென்றால் ஒருவேளை அவன் பேசாமல் இருப்பது பேசியதை விட இன்னும் பயங்கரமாக இருக்கலாம். நாளைக்கு இன்னும் எப்படி பேசுவான்னு தெரியாது. ஒரு மனிதன் சுண்ணாவை பின்பற்றுகிறான், ஆனா குணத்துல கொஞ்சம் கூட குறைய இருக்குது. விவரமா சொன்னோம், பரவாயில்ல அவனோட கூட நீ சேர்ந்திருந்துடலாம். ஆனா ஒருவன் பார்ப்பதற்கு ரொம்ப நல்லவனாக இருக்கிறான், ஆனால் மனைச்சியை பின்பற்றக்கூடியவனாக விதாசுவாதியாக இருக்கிறான் என்றால் அவனோட பழகிடவே பழகிடாது. அதுக்கு பிறகு ஒரு இமாமுடைய கூற்றை அவர்கள் தங்களுக்கு தங்களுடைய மகனுக்கு சொன்னதை சொல்லி இமாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவர் ஒரு பிதாத்தை பரப்பக்கூடிய குர்ஆன் சுன்னாவை மறுக்கக்கூடிய ஒருவரோடு அமர்ந்து விட்டு வந்தபோது அப்போது அந்த இமாம் சொன்னார்கள், ஒரு விபச்சாரியின் வீட்டிலிருந்து வருவது கூட எனக்கு அதை நான் ஒரு சாதாரணமாக கருதுகிறேன், இந்த பிதாத்துவாதியின் வீட்டிலிருந்து வருவதை விட. ஏன்னு சொன்னா அதுக்கு நீ தௌபா செஞ்சிடலாம், அதுக்கு நீனே தௌபா, அது பாவம் என்று உனக்கு தெரியும், தௌபா செஞ்சிருவா, அல்லாஹ் உன்னை மன்னிச்சிருவான். ஆனா இந்த விதாசுவாதியோடு மனைச்சியை பின்பற்றுவனோடு அமர்ந்து விட்டு வந்து நீ அதை சரி கண்டு விட்டால், நீ அதை சரி கண்டு விட்டு வழிகட்டு விட்டால் அடுத்து உனக்கு தௌபாவின் வாய்ப்பே இருக்காது. ஏனெனில் ஜினாவை சரி என்று சொல்பவன் யாருமே இருக்க மாட்டான். யாராவது இருப்பாங்களா? ரொம்ப உஷாராக இரு, ரொம்ப உஷாராக இரு. உன் காலத்தில் வாழ்கிற மக்கள் விஷயத்திலே யாரோடு பேசுகிறாய், யாரோடு அமர்கிறாய், யாரிடத்திலே கேட்கிறாய், யாரு யாரோடு தோழமை கொள்கிறாய் என்று நன்கு கவனித்துக் கொள். ஏனெனில் அவர்கள் தடுமாற்றத்திலே இருக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. முந்தி சென்று விட்டவர்களை பற்றி நமக்கு உறுதியாகிவிட்டது, சஹாபாக்களை பற்றி, தாபியன்களை பற்றி, இமாம்களை பற்றி நமக்கு தெளிவாகிவிட்டது, புரியுதா? ஆனா இப்ப இருக்கிறவங்களை பற்றி நம்ம எதுவும் உறுதியா சொல்ல முடியாது. சரி, அதுக்கப்புறம் சில விதாசுவாதிகளுடைய பெயர்களை சொல்றாங்க. இவர்களை எல்லாம் ஒருவன் புகழ்ந்து பேசுகிறான் என்றால், இவர்களை எல்லாம் ஒருவன் பின்பற்றுகிறான் என்றால் அறிந்து கொள் அவன் விதாசை சேர்ந்தவன் என்று. முன்னாடி காலத்தில் ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது இஸ்லாம் முன்னாடி சுன்னா மிகுத்திருந்த போது, சுன்னா குர்ஆன் சுன்னாவுடைய அந்த பிரச்சாரம் மிகுத்திருந்த போது யார் பிதாத்து செய்தார்களோ அவர்கள் சமுதாயத்திலே தனிமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இன்று யார் சுன்னாவை பேசுகிறார்களோ அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். இது எந்த காலத்தில் சொன்னது? இரண்டாவது நூற்றாண்டுல இமாம் பர்பஹாரி சொல்றாங்க. وَإِذَا عَرَضْتَ الْإِسْتِقَامَةَ عَلَى الْحَقِّ وَطَرِيقِ أَهْلِ السُّنَّةِ وَإِذَا عَرَضْتَ الْإِسْتِقَامَةَ عَلَى الْحَقِّ وَطَرِيقِ أَهْلِ السُّنَّةِ قَبْلَكَ فَاحْذَرِ الْكَلَامَ. சத்தியத்திலே நீ இருக்க வேண்டும், அஹ்லு சுன்னா குர்ஆன் சுன்னாவை பின்பற்றிய மக்களின் பாதையிலே நீ இருக்க வேண்டும் என்று விரும்பினால் فَاحْذَرِ الْكَلَامَ, மார்க்கத்தில் லாஜிக் பேசாதே, மார்க்கத்தில் தர்க்கம் செய்யாதே, விவாதம் செய்யாதே, குதர்க்கம் செய்யாதே. வஹாபல் கலாம் வல்ஜிதால் வல்கரா வல்கியாஸ் வல்முனாவரத ஃபித்தீன். இந்த மார்க்கத்திலே விவாதம் செய்பவர்கள், மார்க்கத்திலே தர்க்கம் செய்பவர்கள், குதர்க்கம் செய்பவர்கள், இவர்கள் அனைவரையும் விட்டு நீ விலகிக்கொள். எப்ப நீ சத்தியத்தை அடைய வேண்டும் என்று விரும்பினால் ஃபைன் இஸ்திமாஅக மின்ஹும் வஇன் லம் தக்பல் மின்ஹும் யஃபஹு ஷக்க ஃபி கல்பி. நீ அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவர்களிடத்தில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்பதே உன் உள்ளத்தில் சந்தேகத்தை விதைப்பதற்கு போதுமானது. வக்கஃபா பிஹி கபூலன் ஃபதஹலி. அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இறங்கிவிட்டால் நீ அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாய், பிறகு நீ நாசமாகி விடுவாய். ஏனெனில் எப்போது வழிகேடு எப்போது ஏற்பட்டதென்றால் எப்போது இந்த மார்க்கத்திலே லாஜிக் பேசினார்களோ, தர்க்கம் செய்தார்களோ, விவாதம் செய்தார்களோ, அப்போது வழிகேடு ஆரம்பமாகிவிட்டது. அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வை பயந்து கொள். உன் விஷயத்திலே ஹதீஸை பின்பற்று, ஹதீஸ் உடையவர்களை பின்பற்று, அவர்களின் பின்னால் நீ சென்றுவிடு. ஏனெனில் இந்த தீன் என்பதே தக்லீது தான், அப்படியே பின்பற்றுவது தான். யாரை பின்பற்றுவது? நபியையும் நபியின் தோழர்களையும். ஏனெனில் நமக்கு முன்னால் சென்றவர்கள் நம்மை இந்த மார்க்கத்திலே குழப்பமான நிலையில் விட்டு செல்லவில்லை, எனவே அவர்களை பின்பற்றி நீ நிம்மதி அடைந்து விடு. ஹதீஸையோ ஹதீஸ் உடையவர்களை தாண்டி சென்று சத்தியத்தை தேடிவிடாதே. ஹதீஸையும்
ஹதீஸ் உடையவர்களையும் தாண்டி சென்று சத்தியத்தை தேடாதே. உனக்கு புரியாத விஷயங்களில் அப்படியே நின்று விடு, அதை நீ அனுமானிக்காதே, அதை நீ ஆராயாதே. மறுப்பு சொல்வதற்காக நீ ஒரு ஆதாரத்தை தேடாது, அவங்களுக்கு பதில் கொடுக்கணும்ல, அதுக்கு ஏதாவது நம்ம ஒரு லாஜிக் சொன்னாதானே என்று நீ உன்புறத்திலிருந்து அறிவை தேடாது. ஏனெனில் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நீ கட்டளையிடப்படவில்லை, அவர்கள் பேசினால் வாய்மூடி பேசாமலுது என்றுதான் உனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் மீது அவர்களுக்கு அதிகாரத்தை ஏற்படுத்தி விடாது. இமாம் முஹம்மது இப்னு சீரின் இடத்துல ஒருத்தர் வந்து பேச்சுக்கு மேல பேச்சுக்கு மேல பேசுறார். அவர் முஹம்மது இப்னு சீரின் ஒரு ஒரு அவருடைய எதுக்குமே மறுப்பு கொடுக்கவே இல்லை, பதிலே கொடுக்கவே இல்லை. அவர்களுடைய பேச்சுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஏவப்படவில்லை. சத்தியத்தை எடுத்துச் சொல்வதற்கு தான் நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதன் நாங்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகிறோம் என்று சொல்றான். எப்ப சொல்றான்? ஹதீஸ பத்தி பேசும்போது, ரசூல்லாவை பத்தி பேசும்போது. அப்ப என்ன அர்த்தம்? இவன் ரசூலை மறுக்கிறான், இதன் மூலமாக ஹதீஸை மறுக்கிறான் என்று பொருள். இன்றைக்கு உள்ள இந்த பிரச்சனை அப்படியே முந்தைய காலத்தில் இருந்திருக்கு பாருங்க. அல்லாஹு தஆலா இரவனுடைய மூன்றில் ஒரு பகுதியில அரசிலிருந்து முதல் வானத்திற்கு இறங்குகிறான். இந்த ஹதீஸ முன்னாடி உள்ள காலத்திலும் பிதத்துவாதிகள் மறுத்தார்கள், இன்றும் மறுக்கிறாங்க. முன்னாடி மறுத்ததை விட இன்று மறுக்கிறது ரொம்ப மோசமா மறுக்கிறாங்க, விமர்சனம் செய்யறாங்க. இந்த ஹதீஸ்களை எல்லாம் மறுப்பவனை நீ பார்த்தால், அதாவது வெளிரங்கத்தில் தன்னுடைய சுய அறிவால் புரிந்து கொள்ள முடியாத இந்த ஹதீஸ்களை மறுப்பவனை நீ பார்த்தால், நீ அறிந்து கொள், இவர்கள் அனாச்சாரமுடையவர்கள், மனைச்சியை பின்பற்றக்கூடியவர்கள். புரியுதா? சரி, பொதுமக்களை பத்தி. இப்ப பொதுவா மக்கள் இருக்கிறாங்க, மக்கள் எல்லா தரப்பு மக்களும் இருக்கிறாங்க. இவர்களோடு நீ பழகு, பேசு, இவர்களுக்கு வழிகாட்டு, இவர்களிடத்துல சந்தேகம் கேட்டால் அந்த சந்தேகத்திற்கு பதில் கொடு. ஆனா உன்னிடத்துல தர்க்கம் செய்யணும், விவாதம் செய்யணும் என்று யாராவது வந்தால் அவர்களிடத்திலே தர்க்கம் செய்யாதே, விவாதம் செய்யாதே. இப்ப இது இந்த விஷயம் ரொம்ப முக்கியமா தேவையான விஷயம் நமக்கு. எப்படின்னு சொன்னா, இன்றைக்கு சில பேர் சுன்னாவை நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்று சொல்லி ஒட்டுமொத்த பொதுமக்களையும் புறக்கணிச்சுறாங்க. அவங்களுக்கு சலாம் சொல்வதில்லை, அவங்களோட பழகுவது கிடையாது, தனி ஒரு கம்யூனிட்டியாக தங்களை மட்டும் அப்படியே சுருக்கிக் கொள்கிறார்கள். தங்கள் பழக்க வழக்கங்களை பேசுறது கிடையாது. பாருங்க எவ்வளவு அழகா நமக்கு இந்த இடத்துல சொல்றாங்க. அப்படி கிடையாது. இங்கே பிதாத்துவாதிகள் என்று நம்முடைய வழக்கறிஞர்கள் பயன்படுத்திய வார்த்தையை இவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். என்ன? அனாச்சாரத்தின் பக்கம், மார்க்கம் முரண்பாட்டின் பக்கம் அழைப்பவர்கள் இவர்கள் தனி. புரியுதா? இன்னொரு கூட்டம், அவர்களுக்கு மார்க்க விவரங்கள் விளக்கங்கள் ஒன்றும் இல்லை, அவர்கள் அறியாத பாமர மக்கள். இந்த தலைவர்களின் வழிகாட்டுதல்களால் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள் அந்த சமூகத்தை இவர்கள் சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில். அவ்வளவுதான், இவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. இவர்களுக்கு மத்தியிலே சத்தியம் சொல்லப்பட்டு, இவர்களுக்கு நன்மையான வழிகாட்டுதல் காட்டப்பட்டு, இவர்களை நீங்கள் அனுசரித்தால் இவர்கள் உங்கள் பின்னால் வந்து விடுவார்கள். இன்றைக்கு மக்களுடைய நிலைமை என்ன? ஒட்டு மொத்தமா இந்த ரெண்டு கூட்டத்தையும் புறக்கணிக்கிறாங்க. புறக்கணிக்கப்பட வேண்டிய கூட்டம் யாரு? முதல் கூட்டம் யாரு? சத்தியத்தை தெரிந்துவிட்டு அதை மாற்றி அனாச்சாரத்தை மனைச்சியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் அகல் விதா புறக்கணிக்கப்பட வேண்டிய அனாச்சார கூட்டம் என்று மார்க்க அறிஞர்களால் சொல்லப்பட்டவர்கள். சாதாரண பொதுமக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் இல்லை. இவர்களை பொறுத்தவரை நாம் இவர்களோடு பழகுவது, இவர்களோடு பேசுவது, இவர்களுக்கு சலாம் சொல்லுவது, இவர்களை சத்தியத்தின் பக்கம் அழைப்பது, இவர்கள் விளக்கம் கேட்டால் இவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வது. புரியுதா? இப்ப இன்று சில மக்கள் ஒட்டு மொத்தமா இந்த சரியான சுன்னாவை தெரியாத மக்கள் எல்லாரையுமே பிதாசுவாதி, அவங்களோட பேசக்கூடாது, உட்காரக்கூடாது, சனா சொல்லக்கூடாது, அவங்கள பார்த்தாலே முடிஞ்ச திரும்பிக்கணும் என்று ஒரு முரண்பட்ட ஒரு இஸ்லாமில் அறியப்படாத ஒரு விஷயத்தை இவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல ஒரு மனிதர் வராரு. நான் உங்களோட சில மார்க்க விஷயங்களை பற்றி விவாதிக்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எப்பா என் மார்க்கத்தை நான் யார்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமோ
நான் கற்றுக்கொண்டுட்ட, உனக்கு உன் மார்க்கு தெரியலன்னு சொன்னா எங்க போய் நீ கற்றுக்கொள்ள வேண்டுமோ கற்றுக்கொள், என்ன விட்டுடுப்பானா உன்ட்ட விவாதம் செய்ய வரல. ஏன் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், மா இஜாதிலுஸ் ஆயாத்தில்லாஹி இல்லல்லதீன கஃபரு, அல்லாஹ்வின் அத்தாட்சிகளிலே நிராகரித்தவர்கள் தான் விவாதம் செய்வார்கள், தர்க்கம் செய்வார்கள். அதனால நம்ம மார்க்கு விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய ஆதாரங்கள்ல தர்க்கம் செய்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. இப்ப இமாம் அவர்கள் ஷியாக்களிடத்துல பரவலாக உள்ள ஒரு கொள்கையை இங்கே சுட்டிக்காட்டி இது ஒரு ஆபத்தான கொள்கை என்று கூறுகிறார்கள். அதாவது ஷியாக்களிடத்துல ஒரு கொள்கை என்னவென்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு இறக்கவில்லை, அப்படியே அல்லாஹ் அவர்களை உயர்த்தி கொண்டான், அவங்க திரும்ப வருவாங்க என்ற ஒரு கூட்டத்தார்கள். இன்னும் சில கூட்டத்தார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் வந்த அவர்களுடைய சந்ததிகளிலே முஹம்மது இப்னு அலி, ஜாஃபர் இப்னு முஹம்மத், மூசா இப்னு ஜாஃபர் இவர்கள் போன்ற அறிஞர்கள் எல்லாம் இறக்கவில்லை, இவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள், இவர்கள் பின்னால் காலத்திலே திரும்ப வருவார்கள் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். இது இறை நிராகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய, குஃப்ரிலே செல்லக்கூடிய ஒரு மோசமான கொள்கை. அது மட்டுமல்ல, ஷியாக்கள் தங்களுடைய அதாவது மார்க்க அறிஞர்கள் அல்லது தலைவர்கள் விஷயத்திலே அல்லாஹ்விற்கு எப்படி மறைவான ஞானம் உண்டோ அது போன்று எங்களுடைய மத குருக்களுக்கும் மறைவான ஞானம் உண்டு என்ற கொள்கை உடையவர்கள். இந்த கொள்கையும் இறை நிராகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய மிக மோசமான ஒரு கொள்கையாகும். மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், தாபியீன்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவன் அபூபக்கர் உமரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், மன் வக்ஃப இந்த உஸ்மான் வ அலி ஃபஹுவ ஷியயுன் லா யுஅத்தல் வ லா யுகல்லம் வ லா யுஜாலஸ். அதாவது யார் ஒருவன் அபூபக்கர் உமரை மறுக்கிறானோ அலியை மட்டும் நேசிக்கிறானோ அவன் ஷியா கொள்கையை உடையவன், அவனை நாம் நம்முடைய சாட்சிகளில் நீதமானவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவனிடத்திலே பேச மாட்டோம், அவனிடத்திலே அமர மாட்டோம். யார் ஒருவன் அலியை முன்னுரிமைப்படுத்தி சஹாபாக்களுடைய அசர்களை மறுக்கிறானோ, சஹாபாக்களுடைய ஹதீஸுகளை மறுக்கிறானோ, அவன் அஹ்லு சுன்னாவை விட்டு வெளியேறியவன், சுன்னாவை பின்பற்றுவதை விட்டு வெளியேறியவன். அதுபோன்று உஸ்மானை விட ஹிலாபத்திற்கு ஒருவன் அலிதான் முதலில் தகுதியானவர் என்று கூறினாலும் அவரும் ஷியாவை சேர்ந்தவர், ரசூலுடைய ஹதீஸை மறுத்தவர். யார் ஒருவர் அபூபக்கர் உமர் உஸ்மான் இந்த மூன்று நபித்தோழர்களையும் மற்ற ஏனையவர்களை விட முன்னுரிமைப்படுத்தி மற்ற எல்லோருக்கும் அவன் துவா செய்கிறானோ, எல்லோரையும் நேசிக்கிறானோ, அவன் தான் சுன்னாவை பின்பற்றிய நேர்வழி உடையவன். وَسُنَّةُ أَنْ تَشْهَدَ الْعَشَرَةَ الَّذِينَ شَهِدَ لَهُمْ رَسُولُ اللَّهِ صَلَى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ بِالْجَنَّةِ أَنَّهُمْ فِي الْجَنَّةِ لَا شَكَّ فِيهِ. அஹ்லு சுன்னாவுடைய அடிப்படையிலே ஒன்று, அஹ்லு சுன்னா என்றால் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடிய உண்மையான முஸ்லிம்கள், இவர்களுடைய அடிப்படைகளிலே ஒன்று. ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சஹாபாக்களை சொல்லி அவர்கள் அனைவரையும் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். அபூபக்கரின் ஃபில் ஜன்னா, وعمر في الجنة وعثمان في الجنة وعلي في الجنة وطلحة في الجنة وعبد الرحمن في الجنة وسعد في الجنة وسعيد في الجنة والزبير في الجنة وأبو عبيدة في الجنة. இந்த 10 சஹாபாக்களுடைய பேரை சொல்லி ஒவ்வொரு சஹாபிக்கு பிறகும் அபூபக்கர் சொர்க்கத்திலே, உமர் சொர்க்கத்திலே, உஸ்மான் சொர்க்கத்திலே, அலி சொர்க்கத்திலே, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசிகள் என்று இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சொர்க்கத்திலே இருக்கிறார்கள் என்று நம்பிக்கை கொள்வது அஹ்லு சுன்னாவுடைய நம்பிக்கையாகும். ولا تفرض بالصلاة على احد الا لرسول الله صلى الله عليه وسلم وعلى اله فقط. அதாவது இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு முறை இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரை கேட்டால் என்ன சொல்லணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுடைய பேரை கேட்டால் ரழியல்லாஹு அன்ஹும். ஏனைய மார்க்க நன்மக்களின் பேரை கேட்டால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவர் மீது விசேஷமான கருணையையும் ஈடேற்றத்தையும் இறக்குவானாக, ரழியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் அவர்களை பொருந்து கொள்வானாக, ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் அல்லாஹ்வுடைய கருணை அவர்கள் மீது நிலவட்டும். இப்ப நபிக்கு சொல்லும் போது நாம் சலவாத்து சொல்லுவோம், நபியினுடைய குடும்பத்தார்களுக்கு சொல்லும் போது நபிக்கு சலவாத்து சொல்லி நபியுடைய குடும்பத்தாரையும் இணைத்துக் கொள்வோம். மற்றவர்களை சொல்லும் பொழுது உதாரணத்திற்கு அபூபக்கரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல மாட்டோம். ஆனா நபியுடைய பேரோட வரும்போது, இப்ப உதாரணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம்,
நீங்கள் சலவாத்து சொல்வதாக இருந்தால் நபியை சொல்லி, நபியின் குடும்பத்தார்களை சொல்லி, சஹாபாக்களை சொல்ல வேண்டும். புரியுதா புரியல? புரியலையா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? புரியல. இப்ப நபி சொன்னார்கள், இப்ப நபி சொன்னார்கள் சொல்லும் போது அங்க என்ன செய்வோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவோம். இப்ப அபூபக்கர் சொன்னார்கள் என்று சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். புரியுது? இது புரிஞ்சுங்களா? இப்ப ஒரு சஹாபியின் மீது நீங்கள் சலவாத்து சொல்வதா இருந்தா, இப்ப அபூபக்கரின் மீது சலவாத்து சொல்லணும். முதல்ல நபிக்கு சொல்லிவிட்டு பிறகு அபூபக்கருக்கு சொல்லலாம், உமருக்கு சொல்லலாம், மற்ற சஹாபாக்களுக்கு சொல்லலாம். அப்படி இல்லாமல் வேறு யாரையும், அதே போல நமக்கு இப்ப யாருக்காவது நீங்க ஒருத்தருக்கு சலவாத்து சொல்றதுன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வஅஸ்ஹாபி முஹம்மதின் வல் முஃமினீன ஜமீஆன், எல்லா முஃமின்களுக்கும், நபி, சஹாபாக்கள், அவருடைய குடும்பத்தார்கள், பொதுவா எல்லா முஃமின்களுக்கும். தொழுகையில நம்ம சொல்றோமா இல்லையா, அந்த மாதிரி தனித்து உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலவாத்து உண்டாகட்டும் அப்படி சொல்ல முடியாது. நபியை சொல்லி சொல்லலாம், அதுதான் இங்க சொல்றாங்க. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள், அவர்களை கொலை செய்தவன் அநியாயக்காரன் என்பது அஹ்லு சுன்னாவுடைய அடிப்படையில். فمن اقر بما في هذا الكتاب امن به واتخذه اماما ولم يشك في حق منه ولم يجحد حرفا واحدا فهو صاحب سنه وجماعه. இதுன ரொம்ப விவரமா சொன்னோம். இமாம் அவர்கள் இந்த தங்களுடைய இந்த சிறிய நூல்ல என்ன விஷயத்தை எழுதினார்களோ இவை அனைத்தும் தங்களுக்கு முன்னால் சென்ற மார்க்க அறிஞர்களிடமிருந்து கற்று குரான் சுன்னாவிலிருந்து அவர்கள் போதித்த விஷயங்களைத்தான் இதில் எழுதியிருக்கிறார்கள். எனவே இதை யார் ஏற்றுக்கொண்டாரோ, நம்பிக்கை கொண்டாரோ, அவர் உண்மையில் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர், ஜமாஅத்தை உடையவர். யார் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட அடிப்படைகளை மறுக்கிறாரோ, இதில் சந்தேகம் கொள்கிறாரோ, அவர் நிச்சயம் மனைச்சியை பின்பற்றக்கூடியவராகத்தான் இருப்பார். அடுத்து யார் ஒருவர் குர்ஆனுடைய ஒரு எழுத்தை மறுத்தாலும், அல்லது அதில் சந்தேகம் கொண்டாலும், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய விஷயத்தில் எந்த ஒன்றை மறுத்தாலும், அவர் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் போது பொய்ப்பித்தவர்களில் ஒருவராக சந்திப்பார். தக்ஸீப். புரியுதா இல்லையா? குர்ஆன்ல ஒரு எழுத்தில் சந்தேகம் கொண்டாலோ அல்லது மறுத்தாலோ, அல்லது ஹதீஸிலே ஒன்றை ஏற்றுக்கொண்டாலோ ஹதீஸிலே ஒரு விஷயத்தை மறுத்தாலோ, அவர் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கும் போது முக்கல்வின், பொய்ப்பித்தவனாக அவர் சந்திப்பான். பொய்ப்பித்தவர்களுடைய முடிவு என்ன? முக்கல்வின், பொய்ப்பித்தவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அந்த நாளிலே. அல்லாஹ்வை பயந்துகொள், நீ உஷாராக இரு, உன் ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இரு. ஈமானக்க, உன் ஈமான் இறை நம்பிக்கை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை கண்காணித்துக் கொண்டே இரு. அவ்வளவு பயங்கரமான வார்த்தை பார்த்தீங்களா? ரொம்ப கரெக்டா தொழுகிறோம், ரொம்ப கரெக்டா இருக்கும் என்று அலட்சியமாக இருந்து விடாதே. சுன்னாவுடைய விஷயங்களில் ஒன்று, பாவத்தில் யாருக்கும் உதவி செய்து விடாதே. ஒருத்தருக்கு உதவி செய்வதாக இருந்தால் அவர் கேட்கிற காரியம் பாவமான காரியமா? அப்படி பாவமான காரியமாக இருந்தால் அதில் அவருக்கு உதவி செய்து விடாதே. யாராக இருந்தாலும் சரி, எந்த படைப்பினமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பாவத்திலே நீ துணை நின்று விடாதே. ஏனெனில் அல்லாஹ்விற்கு மாறு செய்யும் விஷயத்திலே எந்த மனிதருக்கும் நீங்கள் கட்டுப்பட முடியாது. வலா தாஅத்தலி பஷரின் ஃபீ மஅசியத்தில்லா வலா யுஹப்பு அலைஹி அஹதன் வக்ரஹு தாலிக குல்லஹு லில்லாஹி தபாரக வ தஆலா. பாவத்தில் யாரையும் நேசித்து விடாதே, பாவத்தில் யாரையும் நேசித்து விடாது. பாவம் அனைத்தையும் நீ அல்லாஹ்விற்காக வெறுத்து விடு. وَاعْلَمْ بِأَنَّ التَّوْبَةَ فَرِيضَةٌ عَلَى الْعِبَادِ أَنْ يَتُوبُوا إِلَى اللَّهِ عَزَّ وَجَلَّ مِنْ كَبِيرِ الْمَعَاصِي وَصَغِيرِهَا. நாம் எப்போதும் நம் பாவங்களுக்காக தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். பெரும் பாவங்கள், சிறு பாவங்கள், எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடம் தௌபா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ومن لم يشهد لمن شهد له رسول الله صلى الله عليه وسلم بالجنه فهو صاحب بدعه وضلاله شاق فيما قال رسول الله صلى الله عليه وسلم. رسول الله صلى الله عليه وسلم யாருக்கெல்லாம் சொர்க்கம் உண்டு என்று சொன்னார்களோ அவர்கள் அனைவரையும் சொர்க்கவாசி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவரும் வித அனாச்சாரத்தை உடையவர், வழிகேட்டை உடையவர். இப்ப அந்த ஹதீஸ்ல 10 பேருக்கு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அது அல்லாம பல ஹதீஸுகள்ல பல சஹாபாக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். பிலாலை குறித்து சொன்னார்கள், நான் சொர்க்கத்தில் சென்றபோது உன் செருப்பின் சப்தத்தை கேட்டேன் என்று. உம்மு சுலைமுக்கு சொல்லி இருக்கிறார்கள், அன்னை ஹதீஜாவுக்கு சொல்லி இருக்கிறார்கள், எத்தனையோ சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி சொல்லி இருக்கிறார்கள். அப்ப யாருக்கெல்லாம் ரசூலுல்லாஹி சொர்க்கம் உண்டு என்று வெளிப்படையாக சொன்னார்களோ அவர்கள் அனைவருக்கும் சொர்க்கம் உண்டு என்று நம்பிக்கை கொள்வோம், அதில் எந்த விதமான சந்தேகமும் கொள்ள மாட்டோம். قال مالك بن انس من لزم السنه وسلم منها اصحاب رسول الله صلى الله عليه وسلم ثم مات كان مع النبيين والصديقين والشهداء والصالحين وان كان له تقصير في العمل. ஒருவன் சுன்னத்தை பின்பற்றுகிறான், நபி சஹாபாக்களை ஏசவில்லை, அவர்களை பற்றி நன்மையான விஷயங்களை தவிர வேற எதுவும் பேசவில்லை என்றால் இவன் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலே நபிமார்களோடு சித்தீக்களோடு சுஹதாக்களோடு இருப்பான், சாலிஹீன்களோடு இருப்பான். அமலில் குறைந்திருந்தாலும் சரி, அமலில் கொஞ்சம் குறைவு இருந்தாலும் சரி, சுன்னாவை பின்பற்றி சஹாபாக்களை விமர்சனம் செய்யாமல் இருந்தால் இவன் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலே இத்தகைய நல்லவர்களோடு இருப்பான். இமாம் பிஷ்ர் இப்னு அல்-ஹாரிஸ் சொல்கின்றார்கள், அல் இஸ்லாம் ஹுவ சுன்னா, இஸ்லாம் என்பது என்ன? சுன்னத்து தான். வ சுன்னத்து ஹிய அல் இஸ்லாம், சுன்னா என்ன? அதுதான் இஸ்லாம். சுன்னா தான் இஸ்லாம். நீங்கள் இஸ்லாமை அறிய வேண்டும் என்றால், உண்மையான முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றால் சுன்னத்தை பின்பற்ற வேண்டும், சுன்னத்தை அறிய வேண்டும். சுன்னத்தை அறிந்தால் தான் இஸ்லாமை அறிந்தவன், சுன்னத்தை பின்பற்றியவன் தான் இஸ்லாமை பின்பற்றியவன். இமாம் ஃபுதைல் இப்னு அய்யாத் சொல்கின்றார்கள், அல்லாஹு அக்பர், சுன்னாவை பின்பற்றுகிற ஒரு மனிதனை நீ பார்த்தால் அறிந்து கொள், நபியின் தோழர்களில் ஒருவரை நீ பார்ப்பது போன்று. நான் சுன்னாவை பின்பற்றுகிற ஒருவரை பார்ப்பது நபியின் தோழர்களை ஒருவரை பார்ப்பது போன்று நான் எண்ணுகிறேன். அனாச்சாரம் செய்பவர்கள் ஒருவனை நான் பார்ப்பது ரசூலுல்லாவின் காலத்தில் வாழ்ந்த முனாஃபிக்குகள் ஒருவனை பார்ப்பது போன்று கருதுகிறேன். இமாம் யூனுஸ் இப்னு உபைத் சொல்கின்றார்கள், இன்றைய காலத்திலே சுன்னாவின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் குறைந்து விட்டார்கள். ஒருவர் சுன்னத்தை சொல்கிறார் என்றால் ஆச்சரியமாக தெரிகிறது, அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா சுன்னத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆளி என்று, அந்த அளவுக்கு குறைந்து விட்டார்கள். அதிலும் மிக ஆச்சரியம், அந்த சுன்னா சொல்லப்பட்ட போது அதை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால், அந்த காலத்துல சொல்லப்பட்டது இன்னைக்கு எப்படி இருக்குது? நம்ம காலத்துல நமக்கு சொல்லப்பட்ட மாதிரி இருக்கா இல்லையா? இமாம் முஹம்மது பின் அவுன் அவர்கள் தங்களுடைய மரண நேரத்திலே சொன்னார்கள், அஸ்ஸுன்னா ஸுன்னா ஸுன்னா, சுன்னத்தை பின்பற்றுங்கள், சுன்னத்தை பின்பற்றுங்கள், வையாக்கும் வல் பிதா, அனாச்சாரங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள், அனாச்சாரங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள். இதே நிலையிலே அவர்கள் மறந்து விட்டார்கள். இமாம் முஹம்மது பின் அஹம்பல் சொல்லுகின்றார்கள், என் மாணவர்கள் ஒருவர் இறந்து விட்டார், அவரை கனவிலே பார்த்தபோது, அவர் அதாவது மற்ற மாணவர்கள் ஒருத்தர் கனவுல பாக்குறாங்க, அப்ப அந்த மாணவர் சொல்கின்றார், இமாம் அஹமதுடத்திலே சொல்லுங்கள், அலைக பிஸ்ஸுன்னதி, நீங்கள் சுன்னத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அல்லாஹ் என்னிடத்திலே முதலாவதாக கேட்டது சுன்னாவை பற்றி தான். புரியுதா? மன் மாஸா அலை சுன்னதி மஸ்தூரன் ஃபஹுவ சித்தீக்குன், யார் சுன்னத்தை பின்பற்றியவனாக மரணிக்கிறானோ அவன் சித்தீக், ஈமானுடைய உயர்ந்த தரத்தில் இருக்கிறான். வயுகால் அல் இஃத்திஸாமு பிஸ்ஸுன்னதி நஜாஸுன், சுன்னாவை பற்றி பிடித்துக் கொள்வது இதுதான் பாதுகாப்பான வழி. وقال سفيان الثوري من اصغى باذنه الى صاحب بدعه خرج من عصمه الله. امام سفيان الثوري சொல்கிறார்கள், பிதஅத்வாதியிடம் சென்று அவர்கள் சொல்வதை கேட்டால் முடிந்து விட்டது, அல்லாஹ்வின் பாதுகாப்பு வளையத்திலிருந்து நீ வெளியேறி விட்டாய். وقال داوود بن ابي هند الله மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறினார், மூசாவே பிதாத்துவாதிகளோடு அமர்ந்து விடாதே, அனாச்சாரவாதிகளோடு நீ அமர்ந்து விடாதே, ஏனெனில் நீ அவர்களோடு அமர்ந்து உன் உள்ளத்திலே ஏதாவது அவர்கள் கூறுவதிலிருந்து சந்தேகம் ஒட்டி கொண்டால் உன்னை நரகத்திலே தள்ளிவிடுவேன். அல்லாஹ் பாதுகாப்பானார். இமாம் ஃபுதைல் சொல்லுகின்றார்கள், யார் ஒருவன் பிதாத்துவாதிகளோடு பழகுகிறானோ அவனுக்கு ஞானம் கொடுக்கப்படாது, அனாச்சாரம் செய்பவர்களோடு யார் பழகுகிறானோ அவனுக்கு ஞானம் கிடைக்காது. மேலும் சொல்கிறார்கள் புதையில், நீ பிதாத்துவாதிகளோடு பழகாதே, அல்லாவின் சாபம் உன் மீது இறங்குவதை நான் பயப்படுகிறேன். மேலும் சொல்கிறார்கள், எவன் ஒருவன் பிதாத்துவாதிகளை நேசிக்கிறானோ அவனுடைய அமலை அல்லாஹ் பாழ்படுத்தி விடுவான், அவனுடைய உள்ளத்திலிருந்து இஸ்லாமின் ஒளியை வெளியேற்றி விடுவான். ஒருவன் பிதாத்துவாதிகளோடு உட்கார்ந்து இருப்பதை ஒரு வழியிலே நீ பார்த்தால் வேறொரு வழியிலே நீ சென்று விடு. ஆனா கண்ணியத்திற்குரியவர்கள் இந்த வார்த்தையெல்லாம் மக்கள் எதுக்கு தெரியுமா இன்னைக்கு பயன்படுத்துறாங்க? என்ன டாக்டர், இந்த அட்வைஸ் எல்லாம் விதாத்துவாதிகள் என்று யாருக்கு சொல்லப்பட்டுச்சோ அந்த விதாத்துவாதிகளுக்கு நீங்க பயன்படுத்தல. நம்ம இன்னைக்கு உள்ள சில மக்கள் இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு பயன்படுத்துறாங்க. யாருக்கு? அவர்களுடைய ஆசிரியர்களிடத்துல கல்வி படிக்கலங்கிற ஒரே காரணத்தினால இன்னைக்கு நமக்கு இதை பயன்படுத்துறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். துவா செய்கிறேன். எவன் ஒருவன் விதாத்துவாதியை கண்ணியப்படுத்துகிறானோ அவன் இஸ்லாமியை தகர்த்து விட்டான். எவன் ஒருவன் விதாத்துவாதியை பார்த்து சிரிக்கிறானோ அவர்களோடு மகிழ்ச்சியாக இருக்கிறானோ அவன் அல்லாஹ்வின் மார்க்கத்தை கேவலப்படுத்தி விட்டான். எவன் ஒருவன் தன்னுடைய மகளை ஒரு விதாத்துவாதிக்கு மனம் முடித்துக் கொடுக்கிறானோ அவன் அந்த மகளின் உறவை முறித்தவனாக ஆகுவான். எவன் ஒருவன் விதாத்துவாதியின் ஜனாதாவிலே கலந்து கொள்வானோ அவன் அல்லாஹ்வின் கோபத்திலே ஆகிவிடுவான். இமாம் புதைல் சொல்கின்றார்கள், நான் ஒரு யகுதியோடு சாப்பிடுவேன், ஒரு நசரானியோடு சாப்பிடுவேன், ஆனால் ஒரு விதாத்துவாதியோடு சாப்பிட மாட்டேன். எனக்கும் விதாத்துவாதிக்கும் மத்தியிலே ஒரு இரும்பு சுவர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்ப இந்த விதாத்துவாதி 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 எல்லாம் சொல்லப்படுது. யார் இந்த விதாத்துவாதி? ஏற்கனவே சொன்னோம் நம்ம கொஞ்சம். யார் சத்தியம் தெரிந்தும் உண்மை எது என்று நிரூபணமாகியும் புரிந்து கொண்டும் அதை மறுத்து அந்த வழிகேட்டின் பக்கம் மக்களை அழைத்து அவர்களை தூண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தானே தவிர சாதாரண பொதுமக்கள் அல்ல. பொதுமக்கள் அல்ல. இதுவரைக்கும் கடைசியா சொன்னோம்ல, இதெல்லாம் இமாம் புதைல் இப்னு அய்யாப் அவங்களுடைய கூற்று. இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். என்னடா அது ஒரு இமாமுடைய கூற்றை இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே வரீங்களே, இதுக்கு தனித்தனியா என்ன ஆதாரம் கொடுக்கலையே அப்படின்னு நீங்க சந்தேகப்பட வேணாம். விளக்கம் இருக்குது எல்லாத்துக்குமே. ஒருவன் விதாத்துவாதியை வெறுக்கிறான் என்றால் அவனுடைய பாவ மன்னிப்புக்கு அதுவே போதுமானது. விதாத்துவாதிகளை ஒருவன் வெறுக்கிறான் என்றால் அப்ப என்ன அர்த்தம்? சுன்னத்தின் மீது, அல்லாஹ்வின் மீது, ரசூல் மீது அவன் மேல உண்மையான முஹப்பத் இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் வெறுக்கிறான். அதாவது விதாத்துவாதிகளோடு இரக்கம் காட்டி கருணை காட்டி அவர்களுக்கு இறங்கி செல்கிறான் என்றால் அவனுடைய உள்ளத்திலே நயவஞ்சகம் இருக்கிறது என்று பொருள். அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹன் நபியு ஜாஹிதில் குஃபார வல் முனாஃபிகீன வஃலுப் அலைஹிம். நபியே, இறை மறுப்பாளர்களோடு நயவஞ்சகர்களோடு கடுமை காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நீ அந்த முனாஃபிக்கோடு இறங்கி போனின்னு சொன்ன. எவன் தன் முகத்தை ஒரு விதாத்துவாதியை விட்டு புறக்கணித்து திருப்பிக் கொள்கின்றானோ அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஈமானை நிரப்பமாக்குவான். எவன் ஒருவன் ஒரு விதாத்துவாதியை கண்டிக்கிறானோ அல்லாஹ் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பான் வறுமையிலே. யார் ஒருவன் ஒரு விதாத்துவாதி, அவன் விதாத்துவாதி என்று அடையாளம் காட்டி அவனை மக்களுக்கு மத்தியிலே இழிவுபடுத்துகிறானோ அல்லாஹ் இவனுடைய தரஜாவை வறுமையிலே உயர்த்துவான். இதெல்லாம் யாருங்க? நல்ல திரும்ப திரும்ப சொல்லிக்கிறோம். யார் மக்களுக்கு மத்தியிலே வழிகேட்டை பரப்புகிறார்களோ, வழிகேட்டின் பக்கம் தூண்டுகிறார்களோ, சத்தியத்தை மறுக்கிறார்களோ அவர்களை பற்றி அந்த தலைவர்கள், அந்த விதாயத்திலே தலைவர்களாக இருப்பவர்களை பற்றி, பொதுமக்களை பற்றி அல்ல. அதாவது சகோதரர் அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, பொதுவா இன்றைக்கு மார்க்க அறிஞர்கள் என்று அறியப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய ஜனாதாவில் கலந்து கொள்ளலாமா? அதாவது அந்த மார்க் அறிஞர்கள் ஒரு மதுகபை பின்பற்றக்கூடியவர்கள், சரியா? இப்ப இந்த மாதிரி மதுகபை பின்பற்றக்கூடிய அறிஞர்களை எல்லாம் அகலுல் பிதா, பிதாத்துவாதிகள் என்ற பட்டியலில் கொண்டு வரலாமா? அப்படி கொண்டு வந்து அவர்களிடத்துல பேசாம இருக்கிறது, பழகாம இருக்கிறது, அவங்களுக்கு சலாம் சொல்றது இல்லை, அல்லது அவங்க இறந்துட்டு அவங்களுடைய ஜனாதாவில் கலந்து கொள்ளாம இருக்கிறது, இதெல்லாம் இப்ப இமாம் அவர்கள் நமக்கு உபதேசம் செஞ்சு அந்த லிஸ்ட்ல வருமா அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் கேட்கிறாங்க. கொஞ்சம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எப்போதுமே ஒரு விஷயத்தை வரலாற்று பின்னணியில் இருந்து நீங்கள் ஆராயவில்லை என்றால் ஒரு தெளிவான முடிவை அடைய முடியாது. குர்ஆனுக்கு வரலாறு இருக்கிறதா இல்லையா? يسألونك ماذا أحل لهم يسألونك عن البحير يسألونك ماذا ينفقون ஒவ்வொரு குர்ஆன் வசனங்களும் ஒரு வரலாற்று பின்னணியிலே இறக்கப்படுகிறது. அதற்குரிய ஒரு விளக்கத்தோடு இறக்கப்படுகிறது. அப்ப அதோடு அணுகினால்தான் நீங்கள் சரியான சட்டத்தை அடைய முடியும். அப்ப இமாம் அவர்கள் பிதாசுவாதிகள், அனாச்சாரமுடையவர்கள், அஹ்ருல் கலாம், லாஜிக் செய்பவர்கள் என்று யாரை பற்றி இங்கே கடுமையாக விமர்சனம் செய்து கூறுகிறார்களோ, முதல்ல அவர்கள் காலத்தில் இந்த அனாச்சாரவாதிகள் அல்லது இந்த லாஜிக் அஹ்ருல் கலாம் மார்க்கத்தில் தர்க்க விவாதம் செய்பவர்கள் யார் எப்படி இருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? ஒன்று, யார் மார்க்கத்தில் பிதா அனாச்சாரம் செய்தார்களோ அல்லது தர்க்க விவாதம் செய்தார்களோ இவர்கள் வெளிப்படையாக குர்ஆனில் அறியப்பட்ட உண்மையை அல்லது ஹதீஸில் அறியப்பட்ட உண்மையை மறுத்தார்கள், டிக்ளேர் செய்தார்கள், தங்களுக்கு தனி ஒரு பெயரை சூட்டிக்கொண்டார்கள், தங்களுக்கு ஒரு தனி பெயரை சூட்டிக் கொண்டார்கள், இது எங்களின் சிந்தனை, எங்களின் கருத்து என்பதை எஸ்டாப்ளிஷ், அதை அடிப்படையாக வைத்து தங்களுக்கு என்று ஃபாலோவர்ஸ் பின்பற்றக்கூடியவர்களை சேர்த்தார்கள். புரிஞ்சா இல்லையா? பிறகு இந்த கருத்தை எதிர்க்கக்கூடிய மக்களோடு விவாதம் செய்தார்கள், அவர்களை தாளினார்கள், அவர்களை மறுத்தார்கள், அவர்களோடு போரிட்டார்கள், அவர்களோடு சண்டை சச்சரவு செய்தார்கள், ஆட்சி இருந்துச்சுன்னு சொன்னா தங்களை எதிர்த்தவர்களை நசுக்க பார்த்தார்கள். சரியா? இப்ப உதாரணத்துக்கு அஹ்மத் பின் ஹன்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று முஅத்திலாக்கள் புதிய வாதத்தை கொண்டு வந்தாங்க. சரியா? இந்த முஅத்திலாக்கள் தெளிவா சொன்னாங்க, நீங்க பின்பற்றாதீங்க, நாங்க சுன்னாவை பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு தெளிவா மறுத்தாங்க. ஹாரிஜியாக்கள், நீங்க பின்பற்றுவது மாதிரி குர்ஆன் சுன்னாவை அப்படியே நாங்க ஏத்துக்க மாட்டோம், எங்களுக்கு ஒரு அடிப்படை வச்சிருக்கிறோம், தௌஹீத் அதில் என்று ஒருமைப்பாடு நீதம் என்று ஒரு அடிப்படையை வச்சிருக்கிறோம், அந்த அடிப்படையில போட்டு பார்த்துட்டு தான் நாங்க குர்ஆனையே ஏத்துப்போம், ஹதீஸையே ஏத்துப்போம் சொன்னாங்க. புரியுதா? புரியுதா டாக்டர்ஜி? இந்த மாதிரி யாரு பிரிஞ்சாங்களோ இவர்களைத்தான் இங்கே அவர்கள் பிதா என்று முதல் கட்டமாக குறிப்பிடப்படுகிறது. சரி, அப்ப இவர்களிலிருந்து எதிரில் இருப்பவர்கள் அஹ்லு சுன்னா. சரியா? இப்ப இந்த அஹ்லு சுன்னாவிலே பின்னால் ஒரு 200 நூற்றாண்டுகளுக்கு பிறகு அல்லது 300 நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு தவறிய சிந்தனை பரவுகிறது. அந்த தவறிய சிந்தனை பரவியதற்கு காரணம் என்ன? இவர்களில் ஒரு சாரார் அந்த லாஜிக் மக்களோடு பழகியதால். புரியுதா? அப்ப அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக, யாருக்கு, அந்த வழி தவறிய மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக இவங்க அதுவும் சுன்னால இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம மக்கள் இந்த சுன்னாவுக்கு லாஜிக் படி விளக்க சொல்லுவோம், அப்ப அவங்களை திருப்திப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சாங்க. சுன்னத்தை மறுக்கல, நல்லா கவனிச்சுங்க, சஹாபாக்கள ஏத்தல, குர்ஆனுடைய அறியப்பட்ட அடிப்படைகளை மறுக்கல, ஹதீஸ்ல அறியப்பட்ட அடிப்படைகளை மறுக்கல, ஆனா அந்த லாஜிக் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக நம்ம இந்த குர்ஆன் சுன்னாவுடைய வாசகங்கள் வாக்கியங்களுக்கு லாஜிக் படி கொஞ்சம் அர்த்தம் சொல்லலாம். அதாவது முன்னோர்கள் விளங்கி வச்சிருந்த அர்த்தமும் சரிதான், லாஜிக் படி இப்படியும் ஒரு அர்த்தம் சொல்லலாம். அதாவது அல்லாஹ்விற்கு கை இருக்கிறது என்று வந்திருக்கிறது, சஹாபாக்கள் கை இருக்கிறது என்று புரிந்து கொண்டாங்க, அது பிரச்சனை இல்லை சார், முத்தா. ஆனா இன்னைக்கு இந்த கைங்கிற வார்த்தைக்கு கையில அர்த்தம் சொல்றதை விட தாக்கத்து ஆற்றல்னு அர்த்தம் சொன்னா இது மக்கள் வந்து பிரச்சனை பண்ணாம இருப்பாங்க. இஸ்தமாளர் அல்லாஹ் அரசின் மீது உயர்ந்து விட்டான் என்பதற்கு சஹாபாக்கள் இப்படி விளங்கினாங்க, இது சரிதான். ஆனா இன்னைக்கு அல்லாஹ் அரசின் மீது இருக்கிறான்னு சொன்னா அப்ப அதுல உட்கார்ந்துட்டு இருக்கிறானா, நின்றுட்டு இருக்கானா, படுத்துக்கிட்டு இருக்கானு பொதுமக்களுக்கு சந்தேகம் வரும். அதனால அப்படி சொல்றதுக்கு பதிலா அல்லாஹ் அரசின் மீது தன் ஆட்சியை அமைத்து விட்டான்னு சொன்னா அப்படி ஒரு சந்தேகம் வராதுல, அதனால நம்ம இப்படி சொல்லுவோமே. புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப இந்த ரெண்டாவது கூட்டம் இருக்காங்க, அகலு சுன்னாலஜி புரிஞ்சாங்கல்ல, இவர்களை நாம் அகலு விதா என்று சொல்ல மாட்டோம். இன்றைக்கு காலத்துல இருக்கிற மதரசாக்கள் அவர்களுடைய ஆளுநர்கள் எல்லாம் இந்த ரெண்டாவது கூட்டத்தில் உள்ள, அதாவது சிந்தனையில் அகலுல் இன்ஹிராப், மனஹஜ் ஸ்தலத்திலிருந்து விலகியவர்கள். அதனால இவர்களை வழிகிட்டவர்கள் என்றோ இவங்களோட பேசக்கூடாது என்றோ சலாம் சொல்லக்கூடாது என்றோ சொல்வது தவறு தவறு தவறு. அவங்களுடைய ஜனாசாக்கு போகலாம், அவங்க நோய்வாய்ப்பட்டாங்கன்னா அவங்களை போய் நம்ம விசாரிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நமக்கு சமய சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு நாம் இந்த தாவத்தை மன்னஞ்ச சலப்புக்கு திரும்புங்கள் என்ற தாவத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சரியா? அடுத்து இந்த அஹ்லு சுன்னா என்ற இந்த லிஸ்டில் இன்னொரு வகையான வழி தவறிய மக்கள், அவங்க யாரு? அஹ்லுல் குபூர், உப்பாவுல் குபூர், கபர்களை வணங்குகிற மக்கள். புரியுதா இல்லையா? ஏன்னா அவங்கள என்ன சொல்றாங்க, தங்களை ஒரிஜினல் அஹ்லு சுன்னத்தாங்க, தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர்கள், இந்த மீலாது மௌலூது இது போன்ற கொண்டாட்டங்கள் செய்பவர்கள், ஐக்கிய சுன்னத் ஜமாத், தமிழ்நாடு சுன்னத் ஜமாத், ஒருங்கிணைந்த சுன்னத் ஜமாத், சுன்னத் ஜமாத் பேரவை, இப்படி நிறைய பேரவை இருக்கு. இப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் மக்களை நம்ம ரெண்டா பார்ப்போம். ஒரு கூட்டம் இவர்களின் வழிகாட்டுகிற தலைவர்கள், அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம செய்யறது பிதாத்து அனாச்சாரம் சொல்லி. சரியா? இவர்கள் நோயுற்றால் இவர்களை நோய் விசாரிக்க செல்ல மாட்டோம், இவர்களுடைய ஜனாதாவிலே கலந்து கொள்ள மாட்டோம். இவர்களை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் சத்தியத்தை சொல்லாமல் புரிய மாட்டோம் இவர்களை விட்டு. புரியுதுங்களா? நீங்க செய்யறது ஷிர்க்கு. ஏன்னா இது பிதாத்தில் வெறும் அமல் ரீதியான பிதாத்தோடு நின்று விடவில்லை, இது கொள்கை ரீதியான பிதாத்தாக ஆகிவிட்டது, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கும்படியான பிதாத்தாக ஆகிவிட்டது, வணக்க வழிபாட்டில் அல்லாஹ்விற்கு இணை ஏற்படுத்துகிற பிதாத்தாக ஆகிவிட்டது. சரியா? அப்புறம் இதுல பாமர மக்கள் சாதாரணமா இருக்கிறார். இவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கதோ இவர்களை சந்தித்து இஸ்லாமின் பக்கம், தூய தௌஹீதின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருங்கள். எப்படி ஒரு முஷ்ரிக்கை, ஒரு காஃபிரை, ஒரு இறை மறுப்பாளனையோ அல்லது இறை நிராகரிப்பாளனையோ நீங்கள் சந்திக்கும் போது அவனை இஸ்லாமின் பக்கம் அழைப்பீர்களோ அது போன்று இவனை அழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு காஃபிர்கிட்ட பழகாதீங்க, முஷ்ரிக்கிட்ட பழகாதீங்கன்னு பொதுவா சொல்ல முடியுமா? அப்படி பழகாம துன்யால வாழ முடியுமா? ஒரு துன்யால வாழ முடியுமா? வாழ முடியாது. அப்படி பழகும் போது நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பழக்கத்தை பழக்கத்தோடு நிறுத்தி கொண்டு அவனுக்கு தாவா கொடுக்காம கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கண்டிப்பா கொடுக்கணும். அதே போலதான் இவங்க செய்யும். என்ன பழக்கம் இருந்தாலும் இவர்களை சத்தியத்தின் பக்கம், ஈமானின் பக்கம், உண்மையான தௌஹீதின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருக்கணும். அதனால ஒட்டு மொத்தமா எல்லாரையும் ஒரே தராசனுடைய ஒரே தட்டில் வச்சு நிறுத்தி ஒரு முடிவு பண்ணிடுறது அது சரியான நிலைப்பாடு கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதுல தீர்க்க ஆராய்ந்து அதுல மக்கள் என்னென்ன தரத்துல இருக்கிறாங்க என்று அந்த தரம் வாரியாக பிரித்து நீங்கள் முடிவு செய்தால்தான் அது சரியான முடிவாக இருக்குமே தவிர, எல்லாருக்கும் ஒரே தீர்ப்பு கொடுக்கிறது அது எப்போதுமே சரியாகாது. உதாரணத்துக்கு இந்த மக்கள்ல சில பேர் இருப்பாங்க, இமாம் கஸ்ஸாலி என்று ஒருத்தங்க இருந்தாங்க, ஹிஜ்ரி 400ல பெரிய அறிஞரா இருந்தாங்க. நம்முடைய அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் எல்லாம் அவரை புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. அவருடைய கிதாபில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்து தங்களுடைய கிதாபில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவர்கிட்ட சில பிதாத்துகள் இருந்தன. அந்த பிதாத்துகளை கண்டித்து விட்டு அதை ஒதுக்கிவிட்டு அவர் ஒரு பெரிய அறிஞர் என்ற அடிப்படையில் அவருக்கு என்ன தரத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த தரத்தை கொடுத்திருக்கிறாங்க. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹுல் புகாரிக்கு விளக்க உரை எழுதிய ஒரு பெரும் அறிஞர், இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய மதுஹபை பின்பற்றியவர். அவருடைய கல்வி ஞானத்திலிருந்து நம் அறிஞர்கள் எல்லோரும் பயன்பெறுகிறார்கள். ஆனா அவர் இடத்துல என்னென்ன ஒரு சருகுதல் இருந்துச்சோ அதை அங்க சுட்டிக்காட்டியிருக்காங்க. அவர் அந்த சருகுதலில் இருந்தார் என்ற காரணத்தால் ஒட்டுமொத்தமாக அவரை அஹ்லுல் பிதா என்று எந்த அறிஞரும் சொன்னதில்லை. அப்படி சொல்பவன் நிச்சயமாக ஒரு வழிகரனாக தான் இருப்பான். நம்ம உண்மையிலேயே அஹ்லு சுன்னா அஹ்லுல் ஹக்காக இருக்கவே மாட்டான். இமாம் நவ்வி இருந்தார்கள், அது கொண்டு எத்தனையோ முன் சென்ற அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். தப்சீர் இப்னு கஸீர் எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது தப்சீர் குர்துபி எடுத்துக்கொள்ளுங்க. புரியுதா? அப்ப ஒரு மதுகபை சார்ந்திருந்தார்கள் என்ற காரணத்தால் அவர்களை அஹ்லுல் பிதா என்று சொல்வதோ, அல்லது அஹ்லு சுன்னாவில் இருந்து கொண்டு ஒரு சில விஷயங்களிலே அவர்கள் தவீல் செஞ்சதால், சலப்புகளுடைய மனதிற்கு மாறுபட்டதால் முற்றிலும் அவர்களை வழிகேடர்கள் என்றோ அவர்கள் விதாகா என்று சொல்வது தவறு, சரியான நிலைப்பாடு கிடையாது. அவர்களுடைய அந்த சருகுதலை, அவர்களுடைய தவறான நிலைப்பாட்டை தவறு என்று உணர்த்துவதோடு அறிந்து கொள்வதோடு நாம் நிறுத்திக் கொள்வோமே தவிர மற்றபடி அவர்களை அவர்கள் விதா என்று சாரமாட்டோம். அவர்களிடத்தில் ஏதாவது நல்ல கல்வி இருந்தால் அந்த கல்வியை கொண்டு பலன் பெறுவோம். ஒருத்தர் சொல்றாரு அகுல் விதா தான், இவங்க யாரை வந்து முடிவு கட்டம் போட்டாங்களோ அவங்க எல்லாம் அகுல் சொன்னா, அந்த கட்டத்துக்கு வெளியே போனா அகுல் விதாவன் ஆயிட்டாங்களா? இப்ப என்கிட்ட ஒருத்தர் வந்து அரபி படிச்சுக்கிட்டு இருந்தாரு, அரபி லுகா லாங்குவேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. உமர் ஷரீஃப்ட அரபி படிக்க போவாங்க, ஏன்பா அவர் அகுல் சொன்னா கிடையாது, அவளும் விதா நல்லா பாதுகாப்பான. சரிங்க, நீங்க இங்கிலீஷ் யார்கிட்ட படிக்கிறீங்க, உங்க பிள்ளைங்க யார்கிட்ட படிக்க அனுப்புறீங்க, நீங்க மருத்துவம் படிக்கிறதா இருந்தா யார்கிட்ட படிக்க போனோம், நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறதா இருந்தா யார்கிட்ட படிக்க போனோம், என்ன டாக்டர்? இப்ப எல்லாமே மத்தவங்கள்ட்ட படிக்கலாம், ஆனா இவங்களுக்கு பிடிக்கவேங்கிறதுனால ஒருத்தருக்கு அகுல் விதா முத்திரபுக்கு அரபி கூட படிக்க கூடாது. நான் கேட்டேன், இமாம் அகமது பின் ஹம்பல் எந்த அகுல் சுன்னாட்ட போய் அரபி படிச்சாரு? அரபி லாங்குவேஜ் படிக்கிறதா இருந்தா அரபி தெரிஞ்சு வரட்ட போனோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரில கைதாயிட்டாங்க குஃபார்கள் முஷ்ரிக்குகள், அரபி. இப்ப அன்சாரி பிள்ளைங்களுக்கு அரபி எழுத படிக்க கத்து கொடுக்கணும், அபூபக்கர் உமரை வச்சு கத்து கொடுத்தா அவங்களுக்குள்ள வேலை என்ன வருது? என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இந்த முஷ்ரிக்குகளுக்கு கட்டளையிட்டார்கள், படித்தார்கள், நீங்க எல்லாம் எங்க பிள்ளைங்களுக்கு அரபி எழுத படிக்க கத்து கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எல்லாம் விடுதலை ஆகி போலாமான்னு சொல்லிட்டு செஞ்சாங்களா இல்லையா? அப்ப எந்த கல்வி யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த கல்வியை அவரிடத்திலிருந்து படித்துக் கொள்வது, இதில் அகலு சுன்னாவுக்கு மத்தியில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இமாம் புகாரி யாரிடம் போய் அரபி படித்தாங்க? இமாம் புகாரிக்கு அரபி தெரியாது, புகாராவை சேர்ந்தவர்கள், ரஷ்யாவை சேர்ந்தவர்கள், அவருடைய தாய்மொழி ரஷ்ய மொழி, அரபி படிக்கிறாங்க. யார் தம்பி படித்தாங்க? அகலு நம்மள்கிட்ட போய் அரபி படித்தாங்க. அந்த காலத்தில் யார் அகலுல்லுவா அரபி அறிஞர்களாக இருந்தாங்களோ அவங்கள்ட்ட போய் முதல்ல அரபி படித்தாங்க. அதுக்கப்புறமா போய் ஹதீஸ் ஹதீஸ்களை அறிஞர்கிட்ட போய் படிக்கிறாங்க, தப்சீர தப்சீர்களை அறிஞர்கள்ட்ட போய் படிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒட்டுமொத்தமா டோட்டலா இது எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்லாதீ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருளை கொண்டு நிறைவு செய்து கொடுத்தான். படித்த நல்ல விஷயங்களின்படி செயல்படுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அப்போது கோலி ஹதா வஸ்தகஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.